Perché al monte basta nemmeno una base di cuore.
மத்தேயு 16 அதிகாரம் வசனம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சிஷ்யர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார்.
நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம், ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிபூர்ணம் உள்ளவர். மனிதர்கள் பாவிகள், சீர்கெட்டவர்கள், வீழ்ச்சி அடைந்தவர்கள். இவங்க ரெண்டு பேரும் வேற எட்ட முடியாத உயரத்தில் இருக்கிறவங்க. லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தோம்னாவே நமக்கு தெரியும், இப்படி இருக்கிற ரெண்டு பேருடைய சிந்தனைகள் திட்டங்கள் வந்து ஒருபோதும் ஒரே நிலையில் இருக்க முடியாது இல்லைங்களா? ரொம்ப வித்தியாசமா இருக்க முடியும். இவங்களுடைய திட்டங்கள், ஆண்டவருடைய திட்டமோ அவருடைய சிந்தனையோ, மனிதனுடைய திட்டமோ சிந்தனையோ நேருக்கு நேர் விரோதமாக தான் இருக்க முடியும். ஆனா அதை நம்ம ஆழமா உணர்றது இல்லை பாருங்களேன். நிறைய டைம்ல நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நமக்கு எது சரின்னு படுதோ, நமக்கு எது மனுஷீகத்துல நல்லது அருமையானதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, நமக்கு திருப்தியா இருக்கிற காரியங்கள் அது ஆண்டவருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி இல்லவே இல்லை, அப்படி இல்லவே இல்லை. அது பைபிள் வந்து திருப்பி திருப்பி நமக்கு உணர்த்தணும்னு பல இடங்கள்ல சொல்றத பார்க்கிறோம். நம்மளுடைய வழிகள் ஆண்டவருடைய வழிகள் அல்ல, ரொம்ப வித்தியாசமானது. மகிமையான தேவனுடைய நோக்கங்கள், திட்டங்களோ, செயல்கள் ஒரு சீர்கெட்ட பாவமான குருடான தவறு செய்கிற மனிதர்களுடைய திட்டங்கள் செயல்களை விட நேர் விரோதமான. மனிதன் பார்க்கிற விதமோ ஆண்டவர் பார்க்கிற விதமோ டோட்டலி ஆப்போசிட். பாருங்க பல வசனங்கள் அதை வேதத்தில் நமக்கு சொல்றத பார்க்கிறோம். நீதிமொழிகள் 14:12 நமக்கு என்ன சொல்லுது? மனுஷனுக்கு செம்மையான தோன்றுகிற வழி உண்டு. ஆஹா, அருமையான வழி, இப்படித்தான் பெஸ்ட், நான் செய்யறதுதான் பெஸ்ட் அப்படின்னு அவனுக்கு தோன்றுமா, அதில் முடிவோ மரண வழியாகும், அது நரகத்துக்கு போற வழின்னு அவனுக்கு ஒருபோதும் நினைக்க முடியாது. அவன் நினைச்சுக்கிறான் இது நல்ல வழி, இது அருமையான வழி அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். இன்னொரு இடத்துல லூக்கா 16:15, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷர்களுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது எதுவோ தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாய் இருக்கிறது. மனுஷர்களுக்கு முன்பதாக ரொம்ப சிறந்தது, ரொம்ப அருமையானது, ரொம்ப நல்லதுன்னு எதை என்றாங்களோ அது ஆண்டவருக்கு அருவறுக்கிற காரியமா. பாருங்க எவ்வளவு ஆப்போசிட், மனுஷங்க ரொம்ப ஐயோ அப்படின்ற அளவுக்கு அருமையான காரியங்கள் ஆண்டவர் பார்வையில் அது அருவறுக்கிற அளவுக்கு இருக்கு. எவ்வளோ ஆப்போசிட், புரியுதுங்களா? இன்னும் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமாக தெரிஞ்ச ஒரு வசனம் ஐசாயா 55:8, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும், என் வழிகள் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ வித்தியாசம், எவ்வளோ தூரம். அந்த மாதிரி நீங்க நினைக்கிறது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட், நான் நினைக்கிறது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். வேதம் அது தெளிவாக சொல்றத பார்க்கிறோம். தேவன் மனிதர்களை மாதிரி சிந்திக்கிறது இல்லை, மனிதன் தேவனை போல் சிந்திக்கிறது இல்லை. கடவுளுடைய சிந்தனைகள் நமக்கு தெரியறதில்லை. ஆண்டவருடைய சித்தம், இன்னைக்கு காலையில் நான் படித்த பகுதியில் பவுல் ரொம்ப ஊக்கமாக கொலோசிய சபைக்கு ஜபம் பண்ணுறாரு. என்ன ஜபம் பண்ணுறாரு? அவருடைய முதல் ஜபம் என்ன? நீங்கள் வந்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும். ஏன்? தானாக நம்ம அறியவே முடியாது. நம்ம மனுஷ கெப்பாசிட்டியில் நம்மளா தேவனுடைய சித்தத்தை அறிய முடியாது. அது அவர் வெளிப்படுத்தினா, அதரு ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தினா, அதுக்காக ஜபம் பண்ணும். நமக்கு நம்ம மைண்டில் கெப்பாசிட்டியே இல்லை அதை புரிஞ்சுக்கிறதுக்கு. கடவுளுடைய வழிகளில் நம்ம அடிக்கடி அதுதான் கடவுளுடைய வழின்னு தவறாக போகிறது தான் நமக்கு வரும். இன்றைக்கி நம்ம படிக்கிற பகுதியில் இவ்வளோ அருமையாக பேதுரு அறிக்கை செய்த பேதுரு, அருமையான ஆண்டவருடைய வாயிலிருந்து ஆசீர்வாதத்தை வாங்கின பேதுரு, உண்மையில் என் சபையை கட்டுவேன்னு பிரத்யேகப்படுத்தின பேதுரு, கடவுளுடைய சித்தத்தை கம்ப்ளீட்டாக தப்பாக புரிஞ்சு பிசாசுக்கு இடம் கொடுத்து இயேசுக்கே ஒரு இடர்களாக மாறி, இயேசு இதுவரைக்கும் பைபிளில் யாரையுமே இப்படி திட்டல அந்த மாதிரி ஒரு திட்டு வாங்கின ஒரு நிலைக்கு பேதுருவை நம்ம பார்க்குறோம். யோசிச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு பயங்கரமான கடிந்து கொள்ளுதல். ஏன் இப்படி பேதுரு காட்சி? அது காரணம் 23 வசனத்தில் அவர் சொல்றார். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபார், ஏன் இப்படியெல்லாம் உனக்கு ஆச்சுன்றதுக்கு காரணம் என்ன? நீ எனக்கு இடர்களாக இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷர்களுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். யுவர் மைண்ட், உன் மைண்டு வந்து மனுஷர்களுக்கு ஏற்றவைகளாக சிந்திக்கிற மைண்டாக செட் ஆயிட்டதுனால நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம பிசாசுக்கு இடம் கொடுத்து எனக்கு இடர்களாக மாறிவிட்டாய். என்ன பயங்கரம்! அப்பேற்பட்ட பேதுரு அப்போஸ்தலன் அவரே அப்படி விழுந்து போனா கடவுளுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல், நீங்களும் நானும் மனுஷ லெவலில் சிந்தித்து பார்த்து எவ்வளோ தவறாக பிசாசுக்கு இடம் கொடுத்துட முடியும். இயேசுக்கும் சுவிசேஷத்துக்கும் இடர்களாகவே நம்ம வந்துட முடியும். யோசிச்சு பாருங்க, ஏன் இதெல்லாம் எப்படி நடக்க முடியும்? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்தா இப்படி நம்ம ஆயிடலாம். இந்த பகுதி நம்ம தாழ்மையோடு ஆவிக்குரிய முதிர்ச்சியில் நம்ம என்ன படிக்கணும்? ஒருபோதும் மனுஷ சிந்தனைகள், மனுஷருக்கு ஏற்ற சிந்தனைகளை தேவனுக்கு ஏற்ற சிந்தனைகளை தடை பண்ணும்படிக்கு நம்ம ஆயிடக்கூடாது. அதை நம்ம படிச்சுக்கணும். கிறிஸ்துவுக்கு இடர்களாக நம்ம ஆயிடக்கூடாது. ஆகவே இதை நம்ம படிப்போம். இது முக்கியமான பேசேஜ். இது இதற்கும் அருமையாக பேதுருவுடைய அறிக்கையை பார்த்தோம். முதல் தடவை புதிய ஏற்பாடு சபை என்று சொல்றதை பார்க்கிறோம். அந்த சபைக்கு எவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுத்தார் என்பதையெல்லாம் நம்ம பார்த்து முடித்தோம். இப்போ இயேசு சொன்னார், அங்கீகரித்தார், நான் தான் மேசியா, நான் என் சபையை ராஜ்யத்தை கட்டப்போகிற பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது அப்படின்னு சொன்ன இயேசு தொடர்ந்து 21 வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, அவர் அந்த சபையை எப்படி கட்ட போறார் அதை வெளிப்படுத்துறார். இவர் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனானா, இவர் தான் மேசியானா, அந்த மேசியா பணியை எந்த சாதனத்தின் மூலமாக, எந்த பணியின் மூலமாக அவர் மேசியாவாக போறார், அந்த நிறைவேற்ற போறார் அந்த பணியை அப்படின்னா 21 வசனம் நமக்கு விளக்கி கொடுக்கிறது. அந்த மேசியா பணி இதுதான் தேவனுடைய திட்டம். பாருங்களேன், இந்த பகுதி 3 வசனத்தை பார்க்க போறோம். 3 தலைப்புல பார்த்து புரிஞ்சுக்கலாம். முதலாவது, தேவனுக்கு ஏற்றவைகள் தெய்வீக திட்டத்துல வெளிப்படுறதை நம்ம பார்க்கலாம். 23 வசனம் கடவுளுடைய தெய்வீகமான திட்டம் வெளிப்படுத்துது. இதுதான் காடுடைய பிளான். அந்த பிளான் நமக்கு என்ன காட்டுது? தேவனுக்கு ஏற்றவைகளை காட்டுது. 22 வசனத்துல மனுஷர்களுக்கு ஏற்றவைகள் வந்து பேதுருடைய துணிகரத்துல நம்ம பார்க்கிறோம், மனுஷனுக்கு ஏற்றவைகள். 23 வசனத்துல மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற ஒரு மனிதனை பேதுருவை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற பயங்கரமான கடிந்து கொண்டது. இந்த 3 காரியத்தை வேகமா பார்ப்போம். இதெல்லாம் நமக்கு முக்கியமா கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடங்கள். ஓகே, முதலாவது தேவனுக்கு ஏற்றவைகளுடைய தேவனுடைய சித்தம் என்ன, தெய்வீக சித்தம் என்ன? இப்ப இந்த தேவனுடைய சித்தம் முதல்ல அப்போஸ்தலர்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க தான் அஸ்திபார கல்லுகளாக இருக்க போறாங்க. அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் அவங்க மேல சபையை கட்ட முடியும். ஆனா அவங்க யூதர்களா வந்ததுனால அவங்களுடைய பழைய டீச்சிங் எல்லாம் மேசியாவை பத்தி அவங்களுக்கு இருக்கிற எண்ணமே தவறு. வெறும் அவர் இரண்டாவது வருகையில கடைசியில ஆளுகைக்கு ஒரு ராஜாவாக எப்படி வரப்போறாருன்னு அதை மாத்திரம் பார்த்துட்டு ஐசாயா 53 அவர் பாடுபட வருவாரு, அந்த பலி என்ன சொல்லுது, இதெல்லாம் மறந்துட்டாங்க, இதெல்லாம் விட்டுட்டாங்க. மகிமையோடு வருது, அவங்களுக்கு மறிக்கிற பாடுபடுற தாழ்மையான மேசியா அவங்க ஐடியாலேயே இல்லை. அதை கரெக்ட் பண்ணணும், அதை சரி பண்ணணும். அவங்களுக்கு சிலுவைன்னு எடுத்தாவே ஒன்று கொரிந்தியர் 1:18 பவுல் சொல்றாரு, யூதர்களுக்கு அது ஒரு எடரல், ஸ்டம்பிளிங் பிளாக். அப்படித்தான் இவங்களுக்கும் இருந்துச்சு ஆரம்பத்தில், எடரலாக இருந்தது அவங்க சிந்தனையிலேயே, அப்படி இல்லாமல் இருந்துச்சு. அதனால தான் 20வது வசனத்தில் நான் மேசியா என்று யாருக்கும் சொல்லாது இருங்க. ஏன் சொல்லக்கூடாது? நீங்களே அதை இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலையே, மேசியானா என்னன்னு இல்லைங்களா, போய் தவறாக தான் சொல்லி கொடுத்துருவாங்க, தவறாக தான் பிரசங்கம் பண்ணி தவறாக எழுப்பி விட்டுருவாங்கன்னு சொல்லாதீங்க, இவங்க புரிஞ்சுக்கணும். அதனால தான் அவங்க நிறுத்தினா இருக்கணும். ஓகே, இப்போ அந்த தெய்வீக சித்தத்தை அவர் அவங்களுக்கு கற்பித்து கொடுக்குறார், அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் தெய்வீக சித்தம். 21வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அது முதல், முதல் வார்த்தையே அது முதல், ஃப்ரம் தட் டைம் ஃபோர்ஸ், அது முதல். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரேஸ். ஏன்னா இதே வார்த்தை தான் மத்தேயு 4:17, அது முதல் இயேசு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அது முதல், ஃப்ரம் தட் டைம் ஃபோர். அப்படின்னா ஒரு தன்னுடைய பப்ளிக், தன்னுடைய ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கும் போது அந்த பிரேசு தான் மத்தேயு பயன்படுத்தினார். ஒரு புது ஊழியம், ஒரு புது சகாப்தத்தை இயேசு கொண்டு வருகிறார். அதே வார்த்தையை இங்கே பயன்படுத்தும் போது என்ன தெரிஞ்சுக்கிறோம், வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு புது சகாப்தம், ஒரு டிரான்சிஷன் நடக்குதுங்க. இது வரைக்கும் கற்றுக் கொடுக்காத போதகத்தை, இது வரைக்கும் வெளிப்படுத்தாத சத்தியத்தை அங்கே பப்ளிக்காக அந்த ஊழியத்தை ஆரம்பித்தாரு. தன்னை பற்றிய மிக தெளிவான, மிக விளக்கமான, புதிதான வெளிப்பாடை இப்போ கொடுக்க போகிறார். இது வரைக்கும் கொடுக்காத புது போதகம், நியூ டீச்சிங் இங்கே ஆரம்பிக்க போகுது. அது முதல் அதான் தன்னை வெளிப்படுத்த போகிறார். என்னங்க இந்த புது டீச்சிங்? இந்த புது டீச்சிங்கில் தான் தெய்வீக சித்தம் இருக்கிறது. இந்த புது டீச்சிங் தான் தேவனுக்குரிய காரியங்கள். இதை தான் நீ சிந்திக்கல அப்படின்ற. இந்த புது டீச்சிங்கில் 4 படி இருக்கு. 4 படி என்னது? 21வது வசனத்தை கவனிச்சு பாருங்க. முதலாவது, நாம் எருசலேமுக்கு போய். ரெண்டாவது, பல பாடுகள் பட்டு. மூன்றாவது, கொலை உண்டு. நாலாவது, 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும். இதான் 4 ஸ்டேஜ். இது அவங்களுக்கு அதிர முடியா ஷாக்ல ஷாக். எருசலேமா, அதுவே ஒரு ஷாக். அங்க போய் பாடுபடுறதா? பாடுபடுறது ஓகேன்னு, பாடுபடுறதே அவனால் தாங்க முடியாது. எந்த அளவுக்கு பாடு? அங்க எருசலேம் போனாலும் ஒளிஞ்சிருக்கலாம்னு இல்லை, அங்க போய் மாட்டிக்குவோம், பாடுபடுவோம். கொலை உண்டு, அது தாங்கவே முடியல, ஷாக்ல ஷாக்கு. அது மாத்திரம் இல்லாம இன்னொரு அதுலயே ஷாக்குக்குள்ள ஒரு ஷாக் என்ன, இந்த பாடெல்லாம் யார் மூலமாக வரப்போகிறது? வேத பாடகர்கள் என்ன போட்டிருக்கு, மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவங்க 3 பேர் சேர்ந்ததுதான் சனிதரியன் சங்கம். அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டே அதுதான், அவங்களுடைய நீதி சபை, உச்சக்கட்ட நீதி சபை. எந்த சபை மேசியாவை வரவேற்று அவரை அங்கீகரித்து அவருடைய நோக்கங்களை பரப்பணுமோ அவங்க போய் இவரை பாடு மல பாடுகளுக்கு உட்படுத்தி இவரை கொலை செய்ய போறாங்களான்றது அவங்களால யோசி தாங்க தலையே சுத்துதுங்க. ஐயோ, அனிஷ்டம், இதை பேசாதீங்க அப்படின்னு, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு காதை மூடிக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு அது கொலை உண்டுன்னு வந்த உடனே அவங்க மைண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அடுத்த லாஸ்ட் முக்கியமான பாயிண்ட் கூட அவங்க மைண்ட்ல ரிஜிஸ்டரே ஆகல. ஏ லாஸ்ட் பாயிண்ட் என்ன? 3ஆம் நாளில் உயிரோடு. அது அவங்க கேட்குற மன நிலைமையிலேயே இல்லை, இது 3லேயே மயக்கடிச்சு விழுந்துட்டாங்க பாருங்களேன். அங்க கவனிச்சு பாருங்க, 21வது வசனத்துல இதெல்லாம் எப்படி நடக்கணும். எழுந்திரு வேண்டும், வேண்டும், இங்கிலீஷ்ல மஸ்ட், வேண்டும். இது எல்லாத்துக்கும் பொருந்துங்க. எருசலேமுக்கு போக வேண்டும், பல பாடுகள் பட வேண்டும், கொலை கொலைப்பட வேண்டும், உயிரோடு 3ஆம் நாளில் எழும்ப வேண்டும். இட் மஸ்ட், இது நடந்தே நடக்கணும். இது ஒரு தெய்வீகமான கட்டளை, இது ஒரு தெய்வீகமான கட்டாயம், கட்டாயம், மஸ்ட்ன்றது இல்லைங்களா, நீ செஞ்சே செய்யணும், கட்டாயம் இது, இது தெய்வீகமான அவசியம், இது தவறளிக்க முடியாத அவசியம், இது தவற விட முடியாத அவசியம், ஏன்னா வேற பிளான் இல்லை, வேற வழி இல்லை, இதை செஞ்சே செய்யணும், செஞ்சே செய்யணும். அந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலையில் சொன்னாரோ அந்த சூழ்நிலையை விட இந்த வேண்டும் பெருசு. நம்ம இன்னைக்கு கேட்கிறோம், நம்ம கேட்கிற இந்த காலத்தின் காலத்தை விட பழமையான வேண்டும் இது. ஏன் இந்த நீ வேண்டும் நித்தியத்தின் வல்லமையோடு அழுத்துதலோடு வருகிற வேண்டும் நித்திய இடி முழக்கத்தோடு நித்தியத்திலிருந்து வருகிற வேண்டும். இதை நான் செஞ்ச இது இது ஒரு மனுஷன் இப்படி ஆயே ஆகணுங்க வேண்டுங்க அப்படின்னு இல்லைங்க, இது ஒரு தெய்வீக கட்டளை, கட்டாயம், ஒரு முடிவில்லாத வேண்டும், நித்தியத்தில் தேவனுடைய தெய்வீக சித்தத்தின் வேண்டும். இது உலக தோட்டத்திற்கு முன்பதாகவே இது நடக்க வேண்டும் என்று தீர்மானித்த ஒரு காரியம். இட் இஸ் மஸ்ட், ஒரு கம்பல்லிங் டிவைன் நெசசிட்டி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். இது வந்து இது இது செஞ்சா நல்லா இருக்கும், இது நன்மை கொடுக்கும், இல்லை இது இது செஞ்சே வேற வழியே இல்லை, இது செஞ்சு ஏன் இது வேண்டும், நாலு காரணங்கள்னால இது வேணும். மனுஷன் பாவத்தினால அவனுடைய சீர்கேடுனால, இப்படிப்பட்ட மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா அவனுடைய பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தப்படுவதற்காக இது நடக்க வேண்டும். ரெண்டாவதாக தெய்வீக தேவை அவசியம் இது, பரிசுத்த தேவன் பாவிகளை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளணும், அவர்களை நீதிமானாக்கணும், அவர்களோடு ஒப்புரவாகணும்னா இது வேண்டும். இது முடிய இது இல்லைன்னா முடியாது. தேவனுடைய எல்லா குணாதிசயங்களும் நீதியும் இரக்கமும் கோபாக்கினைக்கும் இது வேண்டும், இது இல்லைன்னா திருப்தி ஆக முடியாது. தேவனுடைய அது மாத்திரம் இல்லாமல் மூன்றாவதாக தேவனுடைய நித்திய ஆணை, அவருடைய தீர்மானத்தின் ஆலோசனை, இது நிறைவேற்றே தீரும். அது ஆணை எடுத்திருக்கிறார், இது வேண்டும், இது நடந்தே நடக்கணும். கடைசியாக எல்லா தீர்க்கதரிசியின் வாக்கு தத்தங்கள், இதை பற்றி தானே சொல்லிச்சு, அவர் சாக வேண்டும், உயிர்த்தெல்லாம் வேண்டும், இது வேண்டும். இந்த பவரோடு இட்ஸ் அ மஸ்ட், ரொம்ப ஸ்ட்ராங் லாங்குவேஜுங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அறிந்து, அதனுடைய நிச்சயத்தை அறிந்து, அதனுடைய டைம், அது ஒவ்வொன்று கடுத்து ஒன்று கடுத்து என்ன நடக்கும், அந்த சீன் யார் மூலமாக நடக்கும், எந்த கருவிகள் மூலமாக நடக்கும், முதலாவது பல பாடுகள், ஒவ்வொரு பாடுகளும் அவர் மனசில் டீட்டெயிலாக தெரியும். அந்த பாடுகள் மரணத்தில் முடிந்து அது எந்த டேட்டில் மூன்றாவது நாள் உயிரோடு எழும்புவாருன்னு டேவை கூட சொல்லி எல்லாம் அவர் பார்வையில் தெரியுது, அவர் சொல்கிறார். இதுதான் தெய்வீக சித்தம். நாலு படிகள், வேகமாக அந்த ஒவ்வொரு காரியத்தையும் பார்ப்போம். முதலாவது என்ன, எருசலேம் போக வேண்டும், எருசலேம் போக வேண்டும். இப்போ எங்கே இருக்கிறாங்க, நம்ம எங்கே இருக்கிறோம் தெரியுதுங்களா, சிசேரியா சிலுப்பி இல்லைங்களா, அங்கே தானே இந்த அறிக்கையெல்லாம் ஆச்சு. பலஸ்தீனாவுடைய பார்டர் ரொம்ப அன்டிஸ்டர்ப்டு பிளேஸ், ரொம்ப காமான பிளேஸ், ரொம்ப எந்த விதமான தொல்லை இல்லாத பிளேஸ். அந்த இடத்துல இருந்து நாம் கடந்து கலிலியா போய், கலிலியாந்து யுதே கலிலியா கடலோரமாக யுதேயா போய் எருசலேம் போக வேண்டும் வேண்டும். அதுவே ஷாக். ஏன்னா அந்த சீஷர்களுக்கு தெரியும் அவருக்கு எருசலேமில் என்ன காத்திருக்கு, அக்கினி சூளைன்னு தெரியுங்களா, அக்கு ஃப்ரையிங் பேன், வறுத்து எடுத்துருவாங்க, போனால் அவனை வறுத்து எடுத்துருவாங்க, அப்படித்தான் வறுத்து எடுத்துருவாங்க. கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி அவருக்கு ஏற்படுகிற எல்லா எதிர்ப்பும் கோபமும் அவர் மேலே இருக்கிற வெறுப்பும் பொங்கிக்கிட்டு இருக்கிறது எருசலேமில் தான். ஏன் அந்த எருசலேமுடைய சுயநீதியான மாயமாலமான மதத்தை தலகீல ஆக்கி விட்டுடுச்சு இவருடைய சத்தியம். கோபமாக வெந்துகிட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கிற தலைவர்கள், இவரை பயங்கரமாக வெறுத்து இவரை கொல்லணும், இவரை பிடிக்கணும், இவரை திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, ஒரு நாடோடி மாதிரி அவங்க என்னை தேட வேண்டியதில்லை, என் பின்னாடி வந்து என்னை துரத்த வேண்டியதில்லை, நானாக போய் என்னை சரணடைய செய்வேன், சரணடைய செய்வேன். யோவான்ல அவர் சொல்லலையா, ஒருவனும் என்னிடத்தில் இருந்து என் ஜீவனை எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்க போனோம் அவர் ஸ்டான் சிசேரியா பிலிப்பியில் நிற்கிறாரு. சிசேரியா பிலிப்பியில் என்னால் கற்பனை பண்ண முடியுது, பலரோடுங்க அவருக்கு இருக்கு, உலகத்தின் எங்கேயாவது போகலாம், எகிப்து ரோம் பல ரோடுங்க இருக்கு, எங்கேயாவது அவர் போகலாம். ஆனால் ஒரே ஒரு ரோடை மாத்திரம் பார்க்குற, எருசலேமுக்கு போகிற ரோடு போகிறோம், அந்த ரோட்டில் தான் நம்ம போகிறோம். ஏன்னா எந்த ரோடும் கடவுளுடைய சித்தம் இல்லை, வேண்டும் இந்த ரோட்டுக்கு எருசலேமுக்கு நாம் போக வேண்டும். எருசலேம்னா அது வந்து ஒரு தெய்வீக கட்டாயம், போகணும். எருசலேம்னாவே சமாதானத்தின் நகரம், உயர்ந்த நகரம், 2500 feet கடல்லேருந்து மேலே இருக்கிற நகரம், மலைகளால் சுற்றி இருக்கிற ஒரு மினுக்கமாக அந்த நகரமே, சூரியன்லாம் அடிக்கும்போது அதுக்கு தான் கோல்டன் சிட்டின்னு அதுக்கு பேர். இந்த நகரத்தில் தான், இந்த இடத்துல, இதே இடத்துல தான் ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் ஆபிரான் தன்னுடைய ஒரே பிள்ளையான ஐசாக் முறையா மலை, இந்த மலைக்கிட்ட தான் எடுத்துகிட்டு வந்து பலி கொடுக்க வந்தார். பலி கொடுக்க வந்த அவர் மகனு பதிலாக இன்னொரு பலியை ஆண்டவர் அங்கே ஏற்படுத்தி அந்த ஆடை கொடுத்தார். அந்த ஆடு தான் இயேசு. அவர் இப்போ அந்த போய் நிறைவேற்றணும், இப்போ போய் நிறைவேற்றணும். நான் போக வேண்டும் அப்பா, பலிகளின் நகரம் அது, பஸ்கா ஆடாக நான் போய் பலியாக வேண்டும். அந்த எருசலேமின் நகரம் அங்கே போகணும். இஸ்ரவேலுக்கே தலைநகரம், தாவீதின் நகரம், தேவனுடைய நகரம்னு சொல்லப்பட்ட சாலமன் ஆலயத்தை கட்டி தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வைத்த அந்த நகரம், இப்போ அந்த நகரம் கடவுளுடைய நகரமாக இல்லை, மோசமான நகரம், பாவிகள் ஆளுகிற நகரமாக மாறி போச்சு. இயேசு வந்து பிறந்த உடனேயே ஏரோதும் அவனோடு கூட எருசலேமும் கலங்கினார்கள் வருது. அந்த நகரத்தில் இயேசு கொல்லணும்னு பார்த்ததே அந்த நகரம் தான். அவர் 3 பஸ்கா ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி 3 பஸ்கா பண்டிகைக்கு அந்த நகரத்துக்கு போனார். முதல் பஸ்கால போனார், என்ன பண்ணார் ஞாபகம் இருக்குங்களா? அங்கே இருக்கிற வியாபாரிங்களை, வியாபாரத்தை எல்லாத்தையும் தள்ளி விட்டார். தள்ளி விட்டு கள்ளர் கோவைகளை ஆக்கினீங்களேன்னு கடிந்து கொண்டார். அப்போ ஆரம்பிச்சிச்சு, அவர் வெறுக்க ஆரம்பித்தாங்க, ரொம்ப கோபம். 2வது பஸ்காவுக்கு போனார். அப்போது அவர் ஓய்வு நாளில் சுகம் பண்ணது அது பெரிய பிரச்சனையாக பண்ணி ஓய்வு நாளில் உடைக்கிறாருன்னு இவரை பிடிச்சி கொலை பண்ணணும்னு பார்த்தாங்க. 3வது பஸ்காவில் என்ன ஆச்சு தெரியுமா? அவர் எந்த அளவுக்கு பெந்துகிட்டு கோபத்தில் இருக்கிறாங்க என்று அவங்க கல்லறிய பார்த்தாங்க. 2வது வாட்டி தப்பிச்சே வந்துட்டார். 3வது வாட்டி அந்தளவுக்கு வெறுப்பு இருக்குன்னு அவர் போகவே இல்லை 3வது பஸ்கா, தெரியுங்களா? ஏன்னா அவர் கொண்டுடுவாங்க, அவரை கொண்டுடுவாங்க, கொண்டுறது காத்துக்கிட்டு இருக்காங்க. பலிகளின் நகரம் அங்கே தான் அவர் போய் சாகணும். எங்கேயாவது சிசேரியா பிலிப்பிலேருந்து அவர் போயிருக்கலாம், ஆனால் தெய்வீக கட்டாயம் அவர் என்ன சொல்லுது? இந்த ரோட்ல தான், எருசலேமுக்கு தான் போகணும். 2வது படி அங்கே போய் என்ன, பல பாடுகள், மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களாலும் தேவ வேத பாடகர்களாலும் பல பாடுகள் பட்டு, பல பாடுகள். இவங்க 3 பேர் தான், இவங்க 3 பேர் சேர்ந்து அமைந்தது தான் சன்னித்திரியன் சங்கம். அந்த ஊர், அந்த தேச இஸ்ரவேலின் நீதி சபை, சுப்ரீம் கோர்ட் அப்படின்லாம். அந்த சன்னித்திரிய மூப்பர்கள்னா அவங்க இஸ்ரவேல் கோத்திரங்கள் தலைவர்கள் இல்லைங்களா? 12 கோத்திரங்களையும் ஆளுகிற, நியாயம் விசாரிக்கிற தலைவர்கள் அவங்க தான் மூப்பர்கள். அப்புறம் வேத பாரகர்கள் அவங்க தான் சதுசேயர்கள், அண்ணா காய்பா அவங்கெல்லாம் சதுசேயர்கள். அப்புறம் வேத பாரகர் பிரதான ஆசாரியர்கள் தான் சதுசேயர்கள், வேத பாரகர்கள் தான் பரிசேயர்கள். வேதத்தை காப்பி பண்ணி பரிசேயர்கள் இவங்க தான் கோர்ட். இவங்க தான் அவரை பல பாடுகளுக்கு உட்படுத்த செய்து அவரை கொலை செய்யக்கூடிய கூட்டம் இவங்க தான். நாங்கள் போகணும், இவங்க என்ன விசாரிக்க போகிறாங்க. இதே மார்க்கில் பார்த்தீங்கன்னா அவர்களால் நிராகரிக்கப்பட்டு பல பாடுகளை அனுபவித்து அவர்கள் நிராகரிக்கப்படுவாங்க. என்ன அவரை ஆராய்ந்து அவர் விசாரிப்பாங்க, அவங்களுடைய ஒரு கேலித்தனமான ஒரு விசாரணை, ஒரு தவறான பொய் சாட்சிகளை வச்ச ஒரு விசாரணையை விசாரித்து அவரை நிராகரிப்பாங்க. அவரை நிராகரித்து என்ன செய்வாங்க? பல பாடுகள், பல பாடுகள். அப்போ அந்த பாடுகள் எவ்வளோ, அந்த பாடுகளுடைய டீட்டெயில் எல்லாம் அவருக்கு தெரியும். இங்கே பொதுவாக பல பாடுகள், பலனா அது அநேக பாடுகள் மாத்திரம் இல்லை, வெரைட்டியான பாடுகள். அவங்களுடைய ரத்த வெறி, கோபம், இவங்க மேலே இருக்கிற இது, சாத்தா அவங்கள ஏவி விட்டு, இவருடைய எல்லையற்ற பொறுமை, இது ரெண்டுமே அவர் என்ன செய்யும்? எண்ணி முடியாத பாடுகள் மாத்திரம் இல்லை, பல வகையான பாடுகள், பல பாடுகள் அவர் அனுபவிக்க செய்யும். அதை அனுபவிக்கும், பல பாடுகள் அனுபவிக்கணும். 3வது படி என்ன? அந்த பாடுகள் எதில் போய் முடியும்? கொலை உண்டு. கொலை உண்டு. பாருங்களேன், தண்டிக்கப்பட்டு அப்படின்னு வரல. அவர் ஏதோ ஒரு கிரைம் பண்ணிட்டாரு, அதனால இவர் தண்டிச்சுட்டாங்கன்னு இல்லை, ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணாங்க, ஒரு மரண தண்டனை கொடுத்தாங்கன்னு வரல. ஒரு நாள் மரண தண்டனை அடைந்தது இல்லை, கொலை. இயேசுவை செஞ்சது அந்த மத தலைவர்களும் அந்த ரோம் கவர்மெண்ட்டும் சேர்ந்து அநியாயமாக அவரை கொலை செஞ்சாங்க. கொலை, மர்டர். அதான் அவர் அங்கே சொல்கிறார், கொலை உண்டு, அநியாயமான கொலை. ஒரு தவறும் செய்யாதவர் மேலே வந்த அநியாயமான கொலை, கொலை உண்டு அப்படின்னு நியூஸை பிரேக் பண்ணுறார். நான் சொன்ன மாதிரி இதை சொல்லியே அவங்களுக்கு தலையெல்லாம் சுத்தி போச்சு. மார்க் 8:32 இதை அவர் தாராளமாக சொன்னார். தமிழ்ல வருது ராங்கு, இதை தெளிவாக பிளெயினாக சொன்னார். இது வரைக்கும் அப்படி சொன்னதில்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, இது வரைக்கும் ஒரு ஒரு மறைவாகத்தான் சொன்னார், இந்த இந்த ஆலயத்தை உடைத்து போடுங்கள், 3 நாள்ல இதை உயிரோடு எழுப்புறேன்னார். அது உயிர் தழுதலை குடித்தாலும் மறைமுகமாக இருந்துச்சு. அடையாளத்தை கேட்டு வந்தவங்களுக்கு உங்களுக்கு ஒரு அடையாளம் தான் கொடுப்பேன். யோனா 3 நாள் எப்படி அந்த மீன் வயிற்றில் இருந்தாலும் மனுஷகுமாரின் 3 நாள் பூமியின் வயிற்றில் இருந்து வர அந்த அடையாளம் தான். அது அவர் மறிப்பு, உயிர் தழுதலை. ஆனால் அதுவும் அடையாள மொழியாக ஓமையின் ஊடாகத்தான் சொன்னார். தவிர இங்கே தான் ஓப்பனாக தெளிவாக சொல்லிட்டார். அதான் அங்கே சொல்லப்படுது, ஓப்பனாக. இது வரைக்கும் அப்படி பேசினதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் நியூஸ். அவங்களுக்கு தெளிவாக ஓப்பனாக அவர் பேசுறார். இது அவங்களை முற்றிலுமாக அதிர செய்திருக்கிறது. அதிர செய்து சில நேரத்தில் நமக்கு அப்படியே ஷாக்காக வரும்போது நம்ம மூளையே வேலை செய்யாது இல்லைங்களா. மூளையே கையும் காலம் ஓடல, மூளையே ஓட மாட்டேன், யோசிக்கவே முடியலையே, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படி ஆயிட்டாங்க. அப்போ 3வது அவங்க கேட்கவே இல்லை. 3வது நாளில் எழுந்திருக்க வேண்டும். 3வது நாளில் அவர் எழுந்திக்கணும். இங்கே எந்த கூட எப்படி நடந்தாலும் அது வெற்றியில் போய் முடியும், மகிமையில் போய் முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த கேட்குற மனநிலைமையில் அவங்க இல்லை, அவங்களுக்கு அதில் கவனமே இல்லை. பாருங்களேன், அந்த 3வது நாள்னு சேர்க்குறாரு. ஏன் இல்லைன்னா லாசரஸுடைய அக்கா லாசரஸ் இறந்த பிறகு மார்த்தா சொல்லுச்சு இல்லைங்களா, அவர் எழுந்திருப்பான்னு ராஜர் சொன்னபோது, ஆமாண்டவரே தெரியும், எல்லாரும் கடைசியில் உயிரோடு எழுந்திருப்பாங்க, அது எனக்கு தெரியும் கடைசி நான் அப்படி இது சொல்லலை. பொதுவாக டேட்டோடு சொல்கிறார், செத்து 3வது நாள், கடைசி உயிர்த்தெழுதலை பற்றி இல்லை, 3வது நாளில் டெஃபினட்டாக அவர் எந்திரிப்பார். அதை விளக்கமாக 3வது நாள் சொல்கிறார். இதை பற்றி அவர் இதோடு இல்லை, தொடர்ந்து இதை பற்றி இனிமேல் பேச போகிறார் சரிங்களா. 16வது அதிகாரத்தில் வரும், 20வது அதிகாரத்தில் திருப்பி திருப்பி வரும். ஆனால் என்ன அதிசயம் தெரியுமா, அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஏன், அவர் செத்து உயிர்த்தெழுந்த பிறகும் எம்மா ஊருக்கு போயிட்டு இருப்பாங்க, அவர் ஏன் பிறந்தார், ஏன் செத்தார், அந்நியாயமா அவரை தான் நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனால் செத்து போயிட்டாருன்னு அப்போ கூட அவங்களுக்கு தெரியாது. பாருங்களேன், எப்போதான் இது புரிஞ்சது தெரியுமா, பரிசுத்தாவி எப்போ வந்தாரோ அப்போத்தான் இதெல்லாம் புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. பரிசுத்தாவி வரும்போது தான் ஏற்றுக்கொள்ள முடியாது, கிரகிக்க முடியாது இந்த சத்தியத்தை உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொண்டு வெளிச்சம் அடிச்சிச்சு, உணர்ந்தாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க வாழ்க்கை மாற்றிச்சு. இந்த சத்தியம் தான் உலகம் முழுவதுமா உயிர் கொடுத்து பிரசங்கித்தாங்க. உயிர்த்தெழுதல் அவர் மரணம் உயிர்த்தெழுதாங்க, ஆனால் காஸ்பல் அதை பிரசங்கித்தாங்க. பாருங்களேன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பரிசுத்தாவியான, அதை பற்றி நம்ம படிச்சுட்டு வரோம். அவர் இல்லைன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. என்ன பிரசங்கம் பண்ணி என்ன பேசியோ ஒன்றும் இல்லை. அவர் இருக்கணும், அவர் இருந்தால் தான் எந்த சத்தியமும் எவ்வளோ ஓப்பனாக தெளிவாக ஏசு சொன்னார் புரியா, அவர் இருக்கணும். புரியுதுங்களா, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தேவனுக்கு ஏற்றவைகள், இதுதான் தேவனுக்கு ஏற்றவைகள், இது தெய்வீக சித்தத்தில் நமக்கு வெளிப்படுது. அடுத்ததாக 22வது வசனத்தில் மனிதனுக்கு ஏற்றவைகள் பேதுருடைய ஆங்காரத்தில் துணிகரத்தில் நமக்கு வெளிப்படுது. 22வது வசனம் என்ன சொல்லப்படுது, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். பாருங்களேன், சமாளிக்கவே முடியாது. என்னங்க, எருசலேம் போகணும், எருசலேமே போகக்கூடாது, ஆனால் எருசலேம் போகணுன்றீங்க, சரி அங்கேயாவது எங்களா மறைபொருளாக இருக்குல்ல, இல்லை பாடுகள் சாவுறதா முடிஞ்சு போச்சு. பேதுருக்கு இதை யோசிக்க கிரகிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு இன்னுமே அவர் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் இறங்கி வச்சு நீ நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது, அது என்ன இருக்கட்டும், நீங்க என்னதான் கட்டுங்க, எருசலேம் ஒண்டி போகாதீங்க, நீங்க ஒண்டி பார்க்கக்கூடாது இல்லைங்களா. பாருங்க மனுஷர்களே தான் கடவுளுடைய சித்தம் எந்த அளவுக்கு நமக்கு விரோதமானதுன்னா, அது கேட்க உடனே நமக்கு உடனே அது பிடிக்கிறது இல்லை, அதுக்கு நம்ம என்ன பண்றோம், அதுக்கு நேர் விரோதமா நம்ம ஒரு திட்டத்தை வகிக்கிறோம், நடக்கக்கூடாது இது இப்படி இல்லை, அதான் மனுஷன் புத்தி. அது பேதுரு துணிகரத்துல பாக்குறோம், பேதுரு என்ன பண்றாரு, அவரை தனியை அழைத்து கொண்டு போய் அப்படின்னு வருது இங்கிலீஷ்ல, கிரேக்ல வந்து அவரை பிடிச்சுக்கிட்டாராம், பிடிச்சுக்கிட்டு லிட்ரலா அவர் தோல் மேல கை போட்டு அவரை வலுக்கட்டாயமாக இழுத்துக்கிட்டு போயிட்டார். நான் கற்பனை பண்றேன், ஒருவேளை அவர் எருசலேமுக்கு போற ரோட்ல நின்றுகிட்டு நான் இப்படி போக வேண்டும்னு அவர் சொல்லி இருக்கலாம், அவர் பிடிச்சி இல்ல இந்த ரோட்லயே நிக்காது இங்க வாங்கன்னு சொல்லி வேற ரோட்ல நிக்க வச்சு பேசுறதுக்கு கூட்டு போயிருக்கலாம். அவர் வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போய் இயேசு பேதுருடைய ஒரு ஒரு கொடுமையான தன்மையை பாக்குறாரு, இயேசுடைய மனுஷிகத்தை பாக்குறோம் பாருங்களேன். ஒரு நம்ம ஃப்ரெண்டை போய் இழுத்துட்டு அப்படி தூக்கிட்டு வாங்கப்பா சாப்பிட்டு போங்கன்ற மாதிரி, ஒரு ஃப்ரெண்டை இழுக்கிற மாதிரி இயேசு தேவ குமாரனு அப்படி இழுத்துட்டு அப்படி போயிருக்கிறார். இழுத்து அது வர லாங்குவேஜ் என்னன்னா, அவரை இழுத்து அவர் சரி பண்றதுக்கு கூட்டு போறார். அவர் ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் இழுத்து போடுங்க அவர் சரி பண்ணலாம். அதுவும் அவர் கூட்டு போய் ஏதோ தனியா பேசலாம், ஏதோ பப்ளிக்கா அதெல்லாம் பேசக்கூடாது, ஆஃப்லைனுக்கு வாங்க நம்ம தனியா பேசிக்கலாம் அப்படின்னு அவர் தனியா கூட்டு போய் ஒரு எமோஷனலா சத்தமா அவர் தனியா கூட்டு போனாலும் அவரு சத்தம் தொண்டை பெருசு, சில பேருக்கு வந்து அமைதியெல்லாம் பேசவே வராது இல்லைங்களா, அவங்க வாயை திறந்தா ரொம்ப சத்தம், அந்த மாதிரி சத்தம் அவருக்கு. அதான் அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார்னா எல்லாரும் கேட்டுட்டாங்க தனியா போனாலும். பாருங்களா என்ன பண்ணாராம், கடிந்து கொள்ள தொடங்கினார். கடைசியில வருது ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு இந்த வார்த்தை, எப்பனா இயேசு வந்து அந்த பிசாசுகளோடு கட்டளையிட்டார்னு வருது பாருங்களேன், எப்படி சொல்லியிருப்பாரு, இல்ல அந்த கடலை பார்த்து அதட்டினார்னு வருது, அதே வார்த்தை தான், ரொம்ப உணர்ச்சி வசமா ஒரு வீரியத்தோடு வைராக்கியத்தோடு அப்படின்ற மாதிரி, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை அப்படின்னு பேசுற. என்ன அது நேரிடக்கூடாது, ஒரிஜினல் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா காட் ஃபர்பிட்னு வருது, இதெல்லாம் டிரான்ஸ்லேஷன் நம்ம மொழியில. ஒரிஜினலா ஆண்டவரே இது ஒரு காலம் உங்களுக்கு நடக்கக்கூடாது, உங்க மேல கொஞ்சமாவது உங்களுக்கு பரிதவிப்பு இருக்கட்டும். இது எந்த மனுஷனாவது தன்னை மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாதவங்க தானே இப்படி பண்ணுவாங்க, உங்க மேல கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறை இல்லையா, கொஞ்சம் பரலோகம் இதை விட கொஞ்சமாவது பெட்டராவது பிளான் கொடுத்து, ஏன்னா தெரியும் என்ன நடக்கும்னு, பிச்சு சாப்பிட்டுருவாங்க அவர் போனாங்கன்னா, அழிச்சு போட்டுருவோம், பயங்கர வெறியில சர்ப்பங்களா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க விழுங்கலான்னு. கொஞ்சமாவது உங்க மேல அக்கறை இருக்கட்டும் ஆண்டவரே, கொஞ்சமாவது உங்க மேல அக்கறை காட்டுங்க ஆண்டவரே, நீங்களாம் அந்த ரோட்ல போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களாம் பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சமாவது உங்க மேல பரிதாபம் பரலோகம் இதை விட பெட்டரா ஏதாவது உங்களுக்கு கொடுக்காதா. இயேசு சொன்னாரு நான் செய்ய வேண்டும், இது ஒரு காலம் நடக்க கூடாது அப்படின்றார், இது உமக்கு சம்பவிப்பது இல்லை, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இது நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு வைராக்கியத்தோடு அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியல. பாருங்க ஒரு ஸ்ட்ராங், அவர் எப்படி யார் உண்மை கைவிட்டாலும் நான் உண்மை கைவிடுவதில்லை ஆணையிட்டு சொன்னார், அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ். இது தேதிரு ஆண்டவர் மேல இருக்கிற மனுஷீக அன்புனால, ஆண்டவர் மேல இருக்கிற கரிசனத்தினால சொன்னது ஒரு மனுஷீக அன்பு. ஆனா அவருடைய துணிகரத்தை பார்க்கிறோம் இல்லைங்களா, ஒரு இதெல்லாம் ஆண்டவரே, ஆண்டவரை பிடிச்சி கையில போட்டு இழுத்துக்கிட்டு உங்க பிளான் எல்லாம் தப்பு, என் பிளான் தப்பு எல்லாம் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்ற ஒரு செல்ஃப் கான். ஏன் பேதுருக்கு இப்படி ஆச்சு, ஒருவேளை யோசிச்சு பாருங்க, வயசுல இயேசுவோட பேதுரு ஜாஸ்தி தான், கொஞ்சம் வயசானவர் இல்லைங்களா, ஒருவேளை இல்லாம கன்று உங்களுக்கு பயம் மரியாதை நீங்க பேசிக்கிட்டு இருக்கலாம்னு அவரை இழுத்துட்டு போயிருக்கலாம். இன்னொன்று பேதுருக்கு ஏற்கனவே ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் தான், ஆவசியமா இப்படி வந்துடும் இல்லைங்களா, வெட்டி வீராப்புணுவோம் இல்லைங்களா, சோதனை புரியாம வெட்டி வீராப்ப அவருக்கு வந்துருது. அது மாத்திரம் இல்லாம அதெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடிதான் என்ன ஆச்சு, பாக்கியவான் பேதுருவேலி, நீ பாக்கியம் என்ன அதிசயமான சீசன், நீ அருமையான சீசனே, உன்மேல் என் சபையை நான் கட்டுவேன், உனக்கு பரலோக திறக்கிற சாவியை கொடுப்பேன், அதை கோர்ட் க்ளோஸ் பண்ணலாம் மூடலாம்லாம் சொல்லிட்டாரா, போதும் இதுவே பேதுருக்கு, அந்த சாவியை உடனே எடுத்துக்கிட்டார். தப்பா யூஸ் பண்றது, எடுத்துக்கிட்டு உடனே லாக் பண்ணலாம் இவரை அப்படின்னு இவரை கட்ட பார்த்த பாருங்களேன். இதான் பேதுருடைய பார்வையில மனுஷனு கேட்டவைகள் சிந்தனையில மகிமை ஆனந்தம் சந்தோஷம் ஆடம்பரம் மாட்சிமையான மேசியா. அதான் தேவனுடைய பார்வையில் என்ன, பாடுபட்டு தாழ்மப்பட்டு மறித்து மூன்றாவது நாள் எழுந்து, முதல்ல பாடுகள், முதல்ல வழி சிலுவை, அதுக்கப்புறம் தான் மகிமையான மேசியா. இல்லைங்களா, எவ்வளவு ஆப்போசிட். இப்படித்தாங்க கடவுளுடைய பார்வையும் மனுஷனுடைய பார்வையும் வித்தியாசமானது இதுதான். ஆனா மனுஷனுக்கு பாருங்க எப்படி கடவுளுடைய திட்டம் மனுஷனுக்கு அவ்வளோ அருவறுப்பா இருக்கோ, அதே மாதிரி மனுஷனுடைய எண்ணம் மனுஷனு பற்றிய சிந்தனை கடவுளுக்கு அவ்வளோ அருவறுப்பா இருக்கு. அதான் அடுத்த 23வது வசனத்துல பாக்குறோம். இயேசு இதுவரைக்கும் யாரையும் திட்டாத விதங்கள்ல பயங்கரமான திட்டுதல் மனுஷ சிந்தனை கொண்ட பேதுருவை திட்டுறாரு பாருங்களா. அதுக்கு அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடறலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷர்களுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறான் என்றார். எப்படி இருந்திருக்கும் பேதுருக்கு, இப்பத்தான் வாயத்தொடர்ந்து பாக்கியமானேன்னு சொன்ன வாய், அவ்வளோ அன்போடு கரிசனத்தோடு அறியாமையில் இருக்கலாம், அவர் சாகக்கூடாது அவருக்கு எந்த வழி வரக்கூடாதுன்னு சொல்லும் போது உடனே நெத்தியில் அடித்த மாதிரி பாருங்க பேதுரு கடிந்து கொள்ள தொடங்கினார். அவர் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருந்துச்சு, இன்னும் நிறைய அவருக்கு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு ஆலோசனை, கடிந்து கொள்ளுது இயேசு அது சொல்ல ஆரம்பிச்ச உடனே பேதுருவாய் அடைச்சு நெத்தில் அடிக்கிற மாதிரி. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, இது பேசிக்கிட்டே இருக்கிறார் பேதுரு தோல் மேல கை போட்டு பின்னாடி காதுல ஓதுற மாதிரி, நீ பேதுருவை பார்த்து பேதுரு கண்ணை பார்த்து அப்பாலே போ சாத்தானே எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு எடரலாய் இருக்கிறாய். எவ்வளவு பயங்கரமான கடிந்து கொள்ளுதல் யோசிச்சு பாருங்க. ரொம்ப நொறுக்கி பேதுரு ஒருவேளை நொறுங்கிதான் போயிருப்பார், கண்ணெல்லாம் தண்ணி வந்திருக்கும், பயங்கரமான கடிந்து கொள்ளுதல். பேதுரு இன்னும் முடிக்க கூட இல்லை, ஒரு ஏன் இப்படி ஆண்டவர் திட்டணும், ஏன்னா இந்த ஆலோசனை இந்த பேச்சினுடைய சத்தம் யார்கிட்ட வருதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் ஏன் இந்த வார்த்தை இயேசு இன்னொரு இடத்துல பயன்படுத்தினார். எப்போ பயன்படுத்தினார் தெரியுமா, மத்தேயு 4வது அதிகாரத்தில் பிசாசு அவர் சோதிக்க வரும்போது பயன்படுத்தினார். பிசாசு இயேசுவை சோதிச்சிச்சு, ஏன் சோதிச்சிச்சு, அவருடைய சோதனையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா, ஒரே நோக்கம்தான், நீங்கள் சிலுவைக்கு போவாதீங்க. அதான் நீங்க ஏன் போகணும், உங்களுக்கு எல்லாம் நான் தரேன், ஆளணுமா எல்லாத்தையும், இதெல்லாம் என் கையில இருக்கு, நான் உங்களுக்கு தரேன், நீங்க மேசியாவை அங்கீகரிக்கப்படணுமா, மலை மேல கூட்டு போய் மேல இருந்து விழுங்க. விழுவும் போது ஒரு கதாநாயகன் மாதிரி ஹீரோ மாதிரி வரும்போது, ஏன்னா அவங்க பழைய புக்குங்களை தள்ளுபடி ஆகணும்லாம் இருந்துச்சு, அப்படி வந்து இறங்குவார் அவர் மேசியா ஆலயத்துலன்னும் போது, அங்க போய் இறங்கும் போது எல்லாரும் உங்களை மேசியாவை பார்த்து மெச்சித்துக்குவாங்க, எல்லாத்தையும் நீங்க நானும் கொடுத்துடுறேன், நீங்க ஆளலாம், நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, சிலுவைக்கு போக, நீங்க அப்பத்து இதெல்லாம் உங்களை வருத்திக்க வேண்டியதில்லை, சாப்பாடு வழி அனுபவிக்க வேண்டியதில்லை, சிலுவை தேவையில்லை, உபவாசம் தேவையில்லை, நீங்க ஈஸியா மேசியா ஆயிடலாம், சிலுவை கொண்டு போகாதீங்க. அதான் அவருடைய நோக்கம். அது இயேசுக்கு நமக்கு பெருசா இல்லாம இருக்கலாங்க, இயேசுக்கு ரொம்ப பெரிய சோதனைங்க, ரொம்ப பெரிய சோதனை. என்றென்றும் வழியே அறியாத பாவம் அறியாத ஆளுகை செய்து கொண்டிருந்த தேவகுமார் இப்போ அதன் மனித குலத்தை மீட்கணும்னா இந்த உலகத்துல பிறந்த எல்லா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய பாவத்தையும் தன்மேல் சுமந்தப்பட்டு சிலுவையில தொங்கி தன் பிதாவினால் நிராகரிக்கப்பட்டு அந்த அகோரத்தை அவர் அனுபவிக்கிறது ரொம்ப கொடுமை அவருக்கு. அந்த கொடுமையை பார்த்துக்கிட்டு இருந்து அவருக்கு இதுல இருந்து தப்புறத்துக்கு ஒரு வழின்றது பெரிய சோதனை, ரொம்ப பெரிய சோதனை. இந்த சோதனையில தானே அவர் அகப்பட்டு ரொம்ப கிட்ட வரும்போது கெத்செமனேல ரத்த வேர்வை அவர் விட வேண்டியதா இருந்துச்சு. ஏன் கூடுமானால் இதை நீங்க கடவுதுன்றது, இதை நீக்கி தர நான் உனக்கு வேற வழிய காட்டுறேன்றது பிசாசுடைய சோதனை. அது பெரிய டெம்டேஷன் அவருக்கு பாருங்களேன். சாத்தானுக்கு தெரியும் அவர் சிலுவைக்கு போனாருன்னா இது தலையை நசுக்கிடுவார், அவர் சிலுவைக்கு போனாருன்னா மரணத்தின் வல்லமையை ஒழிச்சிருவார், அவர் சிலுவைக்கு போனார்னா மனித பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தி அவங்களை தன்னுடைய பிசாசின் ராஜ்யத்திலிருந்து காப்பாத்திடுவார். சிலுவையை வெறுத்தான், சிலுவைக்கு அவர் போகக்கூடாது. அவர் சிலுவையில் போன பிறகும் அவர் செத்த பிறகு உயிரோடு வரக்கூடாத மாதிரி பார்க்கணும்னு பார்த்தான். ஆனால் பாதாளத்தின் வாசலை ஜெயித்து அவர் வந்தார். அதான் மத்தேயு 4வது அதிகாரத்தில் அவன் ட்ரை பண்ணி சிலுவை வழியை தடை பண்ணணும்னு உடனே இயேசு என்ன சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொன்னார். அந்த லூக்கால என்ன சொல்லப்படுது, சாத்தான் அங்கே விட்டு போனா ஆனால் இன்னொரு சந்தர்ப்பமான நேரத்துக்காக அவன் காத்திருந்தான். எப்படி ஒரு சிலுவையிலிருந்து தடை பண்ணலாம், காத்துக்கிட்டே இருந்தான். இயேசுடைய வாழ்க்கையெல்லாம் அவன் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறான். இன்னொரு வகையில் அவன் செஞ்ச பார்த்தான், மக்களை எல்லாம் ஏவி விட்டு இவர் ராஜா வாக்கலான்னு பார்த்தான் இல்லைங்களா, அது சிலுவை போட தடை. இப்போ என்ன பண்ணியிருக்கிறான், பேதுருடைய இயேசு மேல வச்சிருக்கிற நேசம், அதுவும் இந்த நேரம்னு பார்த்தோம்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டைம். இயேசுக்கும் பேதுருக்கும் இருந்த நெருக்கம், பேதுரு பார்த்த ஆண்டவர் ரொம்ப பாக்கியவான், என் பிதா உனக்கு வெளிப்படுத்தின உண்மையில என் சபையை கட்டுவேலான்னு சொன்ன நேரத்தை பார்த்து இயேசுக்கு பேதுரு மேல இருந்த அன்பை, மனுஷீகமான அன்பை பயன்படுத்தி சிலுவையிலிருந்து அவரை வலை வகைக்கலாம், வழி தவற வைக்கலான்னு பேதுருடைய அன்பை அவர் பயன்படுத்தினான். பாருங்களேன், அதைத்தான் இங்க பாக்குறோம். சாத்தான் நேரடியா பேதுரு உள்ள போனானா, சரீரத்துல போனானா, சிந்தனையில போனானா நமக்கு தெரியாது, வேதம் சொல்லல. ஆனா இவ்வளோ காலம் சாத்தான் சொல்லிக்கிட்டு இருந்த காரியத்தை பேதுரு இப்ப சொன்னதை இயேசு பார்த்தார். சாத்தானுடைய சத்தத்தை கேட்டார். அதனாலதான் எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். இது பேதுருவை பார்த்து சொல்றது. இடரல்னா அந்த ஒரிஜினல் வேர்டு வந்து ஒரு தூண்டிகை வைத்த சில படவை பறவைகளை பிடிக்கணும்னா அந்த பாஸ்கெட்ல ஒரு தூண்டிகை வைப்பாங்க இல்லைங்களா, தூண்டிகை ஒரு எலிய பிடிக்கணும்னா கூட ஏதாவது ஒரு கொப்பரை மாதிரி வச்சு தூண்டில் வச்சு பிடிப்போம், மீனை கூட அப்படிதான் பிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு வலனி உன்னை வச்சு சாத்தா என்ன பிடிக்க, அப்படி நீ எனக்கு இடரல ஆயிட்ட, என்ன வலையில சிக்க வைக்கிற ஒரு இடரலா நீ ஆயிட்ட, அப்பால் எப்போ நீ எனக்கு இடரல ஆயிட்ட. அது ஆண்டவர் பார்த்தார், சாத்தானுடைய வலையாக ஒரு இதா பார்த்தார். பேதுருவே என் பிதாவின் ஆணை, என் பிதாவின் தெய்வீக அவசியம் நோக்கி நான் பாடுபடணும், எருசலேம் போகணும், பாடுபடணும், மரிக்கணும், உயிரோடு எழும்பணும். ஆனா எனக்கு நடுவுல நீ வந்துட்டு, தவறான இடத்துல நீ வந்துட்டு எனக்கும் சிலுவைக்கும் நடுவுல நின்றுக்கிட்டு இது உங்களுக்கு ஆகக்கூடாதுன்னு சொல்றியே, நீ எனக்கு இடரல் ஆயிட்ட, நீ எனக்கு ஒரு வலையாயிட்ட. அப்பாலே போ பிசாசே, சர்ப்பமேன்னு சொல்லல, சாத்தானே. சாத்தானேன்றதுக்கு அர்த்தம் வந்து சத்ருவே, இவர நெனிமி, நீ ஒரு சத்ரு, நீ ஒரு சத்ரு. இதெல்லாம் ஏன் இப்படி நீ மாறிட்ட பேதுருவே, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல், பாருங்களேன் அந்த 23வது வசனம், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷர்களுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். உன்னுடைய சிந்தனை, சிந்தனை போக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்கிற மாதிரி எதுக்கு வந்துருச்சு, தேவனுக்கு ஏற்றவைகள் என்ன அது என்ன சிந்திக்கிறவனா, இல்லாம மனுஷர்களுக்கு ஏற்றவைகளை சிந்திப்பற போக்குல நீ போனதுனால் பிசாசுக்கு கருவியாக மாறிவிட்டு எனக்கு இடரலாக மாறிவிட்டார். இதான் காரணம். கடவுளுடைய சிந்தனை, கடவுளுடைய ஆணை, அவருடைய அவருக்கு ஏற்றவைகள், அவருடைய தெய்வீக சித்தம் என்ன என்ற எண்ணமே இல்லாமல், மேசியா வந்து கடவுளுடைய சித்தம் தான் என்னுடைய ஆதாரம்னு அவர் சொன்னார் இல்லைங்களா, அதுதான் என்னுடைய பானமும் ஆதாரமா இருக்கு, அதனால தான் என் வாழ்க்கை நடத்தப்படுது, அதனால தான் நான் போகணும், பாடுபடணும், மறிக்கணும், நீ என்ன கேட்குற, அதுலேருந்து என்னை காப்பாற்றணும்னு கேட்குற, எனக்கு இடர்ல ஆயிட்டா, இடர்ல ஆயிட்டா. ஓகே, உங்களுக்கு யோசிக்க, நம்மளால யோசிக்கவே முடியாது பேதுருக்கு என்ன மாதிரி ஒரு ஷாக்காக இருந்திருக்கோம் இல்லைங்களா, மூச்சு பேச்சே இல்லாமல் ஆயிட்டார். அதுக்கப்புறம் அவர் யோசிக்கவே முடியல, தன் இயேசு மேல வச்சிருக்கிற பாசம், அன்பு, அளவு கடந்த அன்பு, அந்த அன்பை கூட சாத்தான் ஒரு கருவியாக பயன்படுத்தி தேவ சித்தத்துக்கு எடுக்க முடியும்ன்ற தந்திரம் அவருக்கு அந்த டைம்ல சரியா புரிஞ்சிருக்க முடியாது, அது இருந்துதான் போனார். ஓகே, இதுதான் இந்த பகுதியுடைய விளக்கம். மூணு காரியத்தை நம்ம பார்த்துருக்கிறோம். என்ன பார்த்துருக்கிறோம், தேவனுக்கு ஏற்றவைகள் என்ன, அது தெய்வீக சித்தத்துல வெளிப்படுது. 21வது வசனத்தில் அவர் எருசலேம் போகணும், பல பாடுகள் அனுபவிக்கணும், கொலை உண்டனும், உயிரோடு எழும்பணும், அதான் தேவனுக்கு ஏற்றவைகள் சித்தம். மனிதனுக்கு ஏற்றவைகள் என்ன, பேதுருடைய ஒரு துணிகரத்தில் வெளிப்படுது. அவர் என்ன பண்றாரு, மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனையில் பாடுகளை அவாய்ட் பண்ணணும், தவறு வழி எல்லாம் இருக்கக்கூடாது, மகிமை தான் வேணும்னு இயேசுவை தடை பண்ண பார்க்குற மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனைகளை எந்த அளவுக்கு இயேசு வெறுக்கிறான்னு பாருங்க. அது சாத்தானுக்கு இடம் கொடுக்குற மாதிரி ஆகிவிடும், நம்ம இயேசுக்கும் அவருடைய சுவிசேஷத்துக்கும் இடம்லாம் தான் ஆகிவிடுவோம். அதை கடிந்து கொள்ற சாத்தானு அப்பாலே போடு. ஓகே, இதில் இந்த பாடத்தில் பல பயன்பாடுகளை நம்ம படிச்சுக்கணும், நம்ம கொஞ்சம் இருக்கிற நேரத்தில் அதை நம்ம பார்க்க பார்ப்போம். முதலாவது இயேசுடைய எல்லையற்ற அன்பை நம்ம இந்த பகுதியில் பார்த்து படிக்கணுங்க. அந்த அன்பை புத்தி கெட்டாத அன்பு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நம்மளால் புரிஞ்சு கொள்ளவே ஆகாத அன்பு. யோசிச்சு பாருங்கள், இயேசு போய் எருசலேம் போகிறது பேதருக்கெல்லாம் அவளுக்கு தெரியாது என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு ஓரளவுக்கு யூகம் பண்ணார் அவளை தான். ஆனால் இயேசுக்கு ஒரு ஒரு டீட்டெயிலும் தெரியும். எந்த மனுஷனும் படைக்கப்பட்ட எந்த மனுஷனும் அனுபவிக்கக்கூடாத, சொல்லி முடியாத, கிரகிக்க முடியாத மகா பெரிய ஆத்ம சரீர வியாகுலங்கள் தனக்கு முன்பதாக இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த வேதனை வரப்போது அந்த வேதனையிலிருந்து உங்களை காப்பாத்திக்கங்கன்ற வருகிற ஆலோசனைய வெறும் அதை வந்து கேட்காம விட்டது மாத்திரம் இல்லை, அந்த ஆலோசனை ஐடியாவையே இந்த அளவுக்கு பயங்கரமா கடிந்து கொள்றாருன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? என்ன நான் காப்பாத்திக்கிறதா? உங்களை பார்த்துக்கங்க, உங்க மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கட்டும், என்ன போய் நான் காப்பாத்திக்கிறதா? மனித குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற குற்ற நிவாரண பலியாக இருக்காம அந்த பாடுகளை நான் போய் தவிர்க்கிறதா? தேவனுடைய நீதியை திருப்தி செய்கிற பாடுகளை நான் தவிர்க்கிறதா? எப்படி என் ஜனங்களை பாவத்தில் நான் அழிய விடுவேன்? அந்த சிந்தனையே எனக்கு அருவறுப்பா இருக்கிறது. அந்த சிந்தனையை சொன்ன என்னுடைய அருமையான சீஷனா, பாக்கிய சீஷனா இனி இருந்தாலும் நீ எனக்கு சாத்தானாய் மாறிவிட்டாய், எனக்கு இடரலாக மாறிவிட்டாய். அவங்க மேல நான் போய் என் மக்களுக்காக பாடுபட்டு மறித்து செய்ய வேண்டிய கடமைகளை அதை குறைக்க, அதை தடை பண்ண, அதை சோர்வாக்க போனீன்னா நீ எனக்கு இப்படி ஆயிடுற. இயேசுடைய அன்பை பார்க்க முடியுதா உங்களால? யாரையாவது இப்படி இயேசு திட்டி இருக்கிறாரா? எங்கேயாவது இயேசு யாரையாவது இப்படி திட்டி இருக்காரா? அவரை காட்டி கொடுத்த யூதா, சாத்தானே என்னார சாத்தான் அவங்களுக்குள்ள இருந்தான், போய் தானே காட்டி கொடுத்தான். அவனை பார்த்து நண்பனே முத்தத்தாலே என்னை காட்டி கொடுக்குறாய். பேதுரு மூணு தடவை மறுதளித்தார், சாத்தானே திட்டினாரா? அப்போ பரிதாபத்தோடு அவரை பார்த்தார் இல்லைங்களா, பார்த்து மனதுருகினார். தன்னை இந்த அளவுக்கு கொடுமையை அடிச்சு அந்நியாயமா நியாயம் தீர்த்து சொல்லி முடியாத கொடுமைகளை கொடுத்து சிலுவையில எடுத்து அறைய வரும்போது அவங்கள சாத்தானுகளே இப்படி பண்ணிட்டீங்களான்னு சொன்னார். என்ன அப்படி சொன்னார்? இதாவே அவர்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள். அவங்களெல்லாம் தனக்கு அந்த தீங்கை செஞ்சு அவங்கள எல்லாரையும் யாரையுமே திட்டாம தன்னுடைய அருமையான சீஷன், தன்னை நேசிக்கிற நான் நேசிச்ச சீஷனை வந்து இந்த அளவுக்கு கொடுமையா திட்டணும்னா யோசிச்சு பார்க்க முடியுதா? இது புத்தி கெட்டாத அன்பு இல்லையா? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய அன்பு. எந்த அளவுக்கு நமக்காக சாகணும்ன்ற அளவுக்கு சாகணும், நமக்காகத்தான் தன்னை இழந்து பலி கொடுக்கணும்ன்றதுல எந்த அளவுக்கு அவர் வைராக்கியமா உறுதியா இருந்திருக்கிறார்னா, அதுல யாராவது வந்து அதுல தவறுங்க உங்களை காப்பாத்துங்கன்னு சொல்ற யோசனையும் அவர் சென்சிட்டு பாட்டை தொட்ட மாதிரி அவர் காத்திரம் வருது. சாத்தானே நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னு போறோன்னு வைங்களேன், ரொம்ப உறுதியா இருக்கிறோம் அதை செய்யணும், அதை பத்தி யாராவது பேசி அப்படி போகாதேன்னு நமக்கு சொல்ல வந்தாங்கன்னா அவங்கள நம்ம எப்படி திட்டுறோம், என்ன மாதிரி பார்க்குறோன்றது நமக்கு என்ன காட்டுது? பா எந்த அளவுக்கு அதுல விஷயம் இருக்கிறார், எந்த அளவுக்கு அதுல வைராக்கியமா இருக்கிறார். மாற்ற முடியாது அவர். நான் ஒரு காரியத்தை செய்ய பார்க்க போறோன்னா தடை பண்ணா சாத்தானே இடர்லா இருக்கிறாய் அப்படின்னு யாராவது சொல்றோன்னு வைக்கல. அப்பனா எந்த அளவுக்கு நம்ம அதுல கமிட்டடா இருப்போம், தன்னை எல்லாருந்து எதுக்கு ஒரு கமிட்டட் யோசிச்சு பாருங்களேன். தன்னை போய் சுக்குநூறு ஆக்க போறாங்க, பல பாடுகளை அனுபவிக்க போறார், கொலை செய்ய போறாங்க, அதை போறதுக்கு இது இயேசுடைய எல்லையற்ற புத்தி கற்ற புத்தி கெட்டாத அன்பு நம்ம மேல உங்கன்ன மேலேயே ஏன் மேலே இருக்கும்னாலும் பார்க்க முடியுதா? இந்த மாதிரி இயேசு யாரையும் திட்டினதில்லை, அவர் திட்டினது உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியாக போற அந்த பலியை செய்யாதீங்கன்னு உங்களை பார்த்துக்கங்கன்னு சொன்னதுக்குப்பா இப்படி திட்டு. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்குங்க இயேசுடைய அன்பு. தன்னுடைய சொந்த சீஷனிய பார்த்து பிசாசே அளவுக்கு இயேசு வந்து தன்னுடைய சுகத்தை விட தன்னுடைய பாதுகாப்பை விட நம்முடைய ரட்சிப்பை பெருசா மதிச்சார். அதுதான் அவருக்கு பெருசா இருந்துச்சு. இப்படிப்பட்ட ரட்சகரை நம்ம எப்படி துதிக்கணும், எப்படி அவருக்கு உண்மையா இருக்கணும். இயேசுடைய அன்பை பாருங்க. நம்ம கொஞ்சம் பாடு போறோம், நம்மளா அங்க இருந்தோம்னா ஓடி போயிருவோம். எருசலேமுக்கும் எருசலேம் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். ஐ மஸ்ட், நான் போவேன். இயேசுடைய அன்பை நம்ம பார்க்கறோம். அடுத்ததாக இந்த உலகம் வந்து இயேசுவை ராஜாதி ராஜனாக தேவாதி தேவனாக உலகத்தின் ரட்சகராக பார்க்காம இருக்கலாம், பார்க்க முடியாது. ஏன், மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற உலகம். அதனால தான் பிசாசின் எண்ணங்களை கொண்டு தேவனுக்கு ஏற்றவைகளை பார்க்கவே முடியாம போகல. ஆனாலும் இந்த உலகம் பார்க்காம இருந்தாலும் அவர்தான் இந்த உலகத்தின் ரட்சகர், அவர்தான் ராஜாதி ராஜன். ஏன் பேதுரு என்ன சொன்னார், இப்படிப்பட்ட மேசியா எங்களுக்கு தேவையில்லை, இப்படிப்பட்ட தாழ்ச்சி அடைகிற பாடுபடுற மேசியா எங்களுக்கு தேவையில்லை. இன்னைக்கு கூட உலகம் அதான் சொல்லுது. உங்களை அப்படி சொல்றீங்களா? இன்னைக்கும் இப்படிப்பட்ட மேசியா உங்களுக்கு தேவையில்லை, இவர் எங்க ராஜா இல்லை. ஏன் இப்படி நம்ம சொன்னோம்னா, நீங்க அப்படி சொன்னாலும் சொல்லலைனாலும் உலகம் சொன்னாலும் சொல்லலைனாலும் தேவன் அவரை தான் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தி எல்லா முழங்கால்களும் அவர் பேர்ல தான் முடங்கணும், அவருக்கு முன்பதாக முடங்கணும்னு அவர்தான் ரட்சகராக மேசியாவாக பண்ணியிருக்கிறார். உங்க குருட்டாட்டத்துல உலகத்துக்கேற்ற சிந்தனையில இயேசு உங்களுக்கு பெரிய ரட்சகராக தெரியாம இருக்கலாம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் மனிதனுக்கேற்ற சிந்தனைகளை உடைந்து சாத்தானுடைய சிந்தனைகளை வச்சிருப்பதுனால தான் உங்களுக்கு இயேசு அடரலாக தெரிகிறார். ஆனா அவர் மகிமையான ராஜா, உங்களுக்கு ஏற்ற மேசியா, உங்களுக்கு ஏற்ற ராஜா, விடுதலையான ராஜா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க இயேசுவை நிராகரித்து மற்றதை உங்களுக்கு ஏற்றபடி ஒரு மேசியா வேணும்னு நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க கிறிஸ்துக்கு இடர்லா இருக்கிறீங்க, சாத்தானுக்கு கருவியா இருக்கிறீங்க, சாத்தானுடைய சிந்தனைகளை சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, அன்னைக்கு வந்து இயேசு எருசலேம் போகக்கூடாது, பாடுகளை அனுபவிக்க கூடாது, உலகுள்ள படக்கூடாது, இதான் மனுஷனுடைய எண்ணம். ஆனா இன்னைக்கும் அப்படித்தான் மனுஷன் நினைக்கிறான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எங்களுக்கு தேவையில்லை, ஒரு இடரில் அதை அவாய்ட் பண்ணியிருக்கணுமா இருந்துச்சு. நம்ம அப்படி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அப்பனா சாத்தானுடைய சிந்தனைகளை சிந்திக்கிறோம். இது தேவனுக்கு நீ எனக்கு சத்ருவா இருக்கிறாய்ன்ற உன்னுடைய சிந்தனைகள் சத்ரு, மாம்ச சிந்தை தேவனுக்கு பகை. இப்படிப்பட்ட யோசனை தேவனுக்கு பகையத்தான் உண்டாக்கும், சாத்தானுடைய சிந்தனை. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். மூன்றாவதாக பயன்பாடு பாருங்க, தேவனுக்கு ஏற்றவைகள் தேவனுடைய தெய்வீக சித்தம் எவ்வளோ. இதுதான் எது, இயேசுடைய மரணம், இயேசுடைய பாடு, இயேசுடைய மரணம், இயேசுடைய உயிர்த்தெழுது, இதான் காஸ்பல், இதான சுவிசேஷம், இதாங்க தேவனுக்கு ஏற்றவைகள், இதாங்க தேவனுடைய சித்தம். இது நமக்கு புரியுதா? இதான் கடவுளுடைய இன்ட்ரெஸ்ட், இதான் கடவுள். இதுதான் எந்த ஆத்மாவும் காப்பாற்ற முடியும். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஃபார் யூ சேவர்னு வருது. அப்படின்னா நீ ரொம்ப என்ஜாய் பண்ணி யோசிக்கிறது எது தெரியுமா? மனுஷனுக்கு ஏற்றவைகள், தேவனுக்கு ஏற்றவைகள் இல்லை. அதனாலதான் சாத்தானுக்கு இடம் கொடுத்தனே. நம்ம எதை ரொம்ப என்ஜாய் பண்ணி யோசிக்கிறோம், இயேசுடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், நமக்கு ரொம்ப தேவனுக்கு ஏற்றவைகள் சிந்தனைகள்ங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையின் மேன்மையா? பவுல் சொல்றாரு இல்லையா, சிலுவையே எனக்கு மேன்மை, அதை தவிர்த்து வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லை, அதை தவிர்த்து வேற எதுவும் செய்யறதுக்கு இல்லை. அதுதான் நம்ம வாழ்க்கையில பெருசா இல்ல, மனுஷனுக்கு ஏற்றவைகளா? அது எவ்வளவுதான் நல்லதா இருந்தாலும், எவ்வளவுதான் பாசகரமான இருந்தாலும், அது சுவிசேஷத்தை பின்னாடி தள்ளி நீங்க மனுஷனுக்கு ஏற்றவைகளை செஞ்சா நீங்கள் சுவிசேஷத்துக்கு இடர்ல இருக்கீங்க, பிசாசின் காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தேவனுக்கு ஏற்றவைகள் என்னங்க? இயேசுடைய சுவிசேஷம், அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். ஜெய்சி ராயன் ஒரு காரியத்தை சொல்றாரு, இந்த பகுதி நமக்கு புரிய வைக்கணும், வேதத்திலேயே மிக ஆழமான முக்கியமான போதனை இயேசுடைய கிருபாதார மரணம். இதை விட ப்ரூஃப் நமக்கு பேதுரு பாருங்களேன், இதை விட இயேசு கடிந்து கொள்றதை விட ப்ரூஃப் நமக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு பயங்கரமாக தான் இப்பத்தான் ஆசீர்வதிச்ச பேதுருவை போய் இவ்வளவுதான் தேவனால் உனக்கு வெளிப்பட்டுச்சுன்னு சொன்ன பேதுருவை, இவ்வளவு நல்ல அறிக்கையை சொன்ன உயர்த்தின பேதுருவை போய் இவ்வளவு ஸ்ட்ராங், யாரையுமே ஏசு இப்படி திட்டினதில்லை, இவ்வளவு ஸ்ட்ராங்கா அவர் திட்டுறாருன்னா பேதுரு கொண்ட தவறான எண்ணம் எவ்வளவு தவறான எண்ணம்ன்றத நீங்க நம்ம புரிய வச்சுக்கலாம். பாருங்களேன், இவ்வளவு நேசமுள்ள ரட்சகர், யாரையுமே இப்படி திட்டாத ரட்சகர் தன்னுடைய நேச நெருங்கிய சீஷனை இவ்வளவு கொடுமையா திட்டணும்னா அவர் செஞ்ச தப்பு மாபெரிய தப்பா இருந்திருக்கணும், அவர் கொண்ட எண்ணம் மாபெரிய தவறான எண்ணமா இருந்திருக்கணும். ஆகவே அந்த எண்ணத்தை நான் செய்யாமல் இருப்பதற்கு நம்ம வாழ்க்கையில மேன்மையாக தேவன் கேட்ட சிந்தனைகள் சிந்திக்கிறவர்களா நாம் இருக்கணும். அது என்ன? இயேசுடைய சிலுவை, அவருடைய மரணம், அவருடைய உயிர் தான் காஸ்பிள். இதை தவிர்த்து நம்ம உலகத்துக்கு சொல்றதுக்கு வேற காஸ்பிள் இல்லை. இதுதான் வேற ஏதாவது சபை செய்ய பார்க்குது, வேற ஏதாவது சொல்ல உலகத்துக்கு பார்க்குது. உங்களுக்கு கடன் எல்லாம் நல்லா ஆகிவிடும் அருமையானவர்களே, உங்களுக்கு வியாதி எல்லாம் நல்லா ஆகிவிடும் அருமையானவர்களே, சோஷியல் காஸ்பிள் அது இல்லை. அது மனுஷனுக்கு ஏற்றவைகளை சொல்லி சாத்தானுடைய சபைகளாக நம்ம மாறி விடலாம். சபையா நம்ம என்ன நினைக்கிறோம், எவ்வளவுதான் மனுஷ ரீகத்துல நல்லதா இருக்கட்டும், எவ்வளவுதான் மனுஷ, அது இல்லை நம்முடைய பிரைமரி கோல்ங்க. நம்முடைய பிரைமரி மெசேஜ் என்ன? சிலுவை, இயேசுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பாடுகள், அதைத்தான் நம்ம அறிவிக்கணும். அதனாலதான் அதான் பாருங்க, தேவனுடைய பரிகார பலியின் சரியான அர்த்தம் புரிந்ததிலும் அதனால் வருகிற நன்மைகளையும் போதிக்கிற சபையே உண்மையான வேதத்தில் கட்டப்பட்ட சபை, உண்மையான தேவனுக்கு ஏற்ற சிந்தனைகளை சிந்திக்கிற சபை. அது ரொம்ப முக்கியம். சபையாக நம்ம எதுங்க முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதை ஒரு பயன்பாடாக நம்ம படிச்சுக்கணும். ஏ தேவனுக்கு ஏற்றவைகள் இதுதான், மற்றதெல்லாம் பிசாசுக்கு ஏற்றவைகள். அதை நம்ம முக்கியம் கொள்ளணும். அடுத்ததாக இந்த பாடத்தில் நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு பாடம், நம்ம வாழ்க்கையில் முதல்ல வழி, அதுக்கப்புறம் தான் மகிமை. இயேசு இதுக்கப்புறம் சொல்ல போறாரு 24வது வசனம் தொடர்ச்சி, நான் மாத்திரம் சிலுவைக்கு போய் மகிமை அடையிறது மாத்திரம் இல்லை, என் பின்னே வருகிற ஒவ்வொருனும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வரணும். நம்ம வாழ்க்கையும் முதல்ல நமக்கு என்ன? வழி, சிலுவை, அதுக்கப்புறம் தான் மகிமை. பேதுரு மாதிரி நம்மளுக்கும் என்ன மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனைகள் என்ன? முதல்ல மகிமையை கொடுத்து சாமி, இங்க சந்தோஷத்தை கொடுத்து சாமி, இங்க வழி வாணும் சாமி, இல்லைங்களா? அதுதான் நமக்கு இருக்கிற மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனைகள். பாருங்களேன், தேவன் நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். என்ன? நாம் இயேசுடைய சாயலாக மாறணும், ஆண்டவருடைய சித்தம். அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்ம என்ன மறந்துடுறோம்? பேதுரு மறந்த மாதிரி பேதுருக்கு என்ன? ஐயோ வலி வலி, இப்பதான் வலி இருக்குது. ஆனா படிச்சு மகிமையை விட்டுட்டார், அவர் மறித்து உயிர்த்தல போறாரே மூணு நாள்ல விட்டார். நம்மளும் அப்படிதான், அதான் நம்மளுடைய சிந்தனை. டெம்பரவரியா பெயின் இருக்கக்கூடாது, வரப்போற மகிமை அது என்னவா இருந்துச்சோ இப்போ எனக்கு வரி. அதுதான் நம்ம யோசிக்கிறது, யோசிச்சு பாருங்களேன். அதான் மனுஷனுக்கு ஏற்ற சிந்தனை. நமக்கு பிரசன்ட் வழி இருக்கக்கூடாது, வழி வந்துருச்சுன்னா போதும். ஆண்டவரே நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சில நேரங்களில் வழி அனுப்புறாரு, வேதனை அனுப்புறாரு, பாடுகளை அனுப்புறாரு, எதுக்கெல்லாம் அனுப்புறாரு? இயேசுவின் சாயலாம் நம்ம மாறணும். ஆனால் நம்ம என்ன ஜெபம் பண்றது? ஆண்டவரே இதை மாற்றும், இந்த வழி நான் ஒரு ஐடியா உங்களுக்கு வச்சிருக்கேன், இந்த பிளான் சரியில்லை, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கிறேன். வழியே இருக்கக்கூடாது, வேதனையே இருக்கக்கூடாது, ஆசீர்வாதம், சுகம், இன்பம், அப்படி ஒரு பிளான் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறதுல ஐடியா பேதுரு தானே கொடுக்குறாரு. எல்லாருங்கள ஆண்டவரை கடிந்து கொள்ற மாதிரி, ஆண்டவரே எத்தனை காலம் இந்த வழி, இதெல்லாம் நமக்கு நடக்கக்கூடாது ஆண்டவரே, உடனே மகிமையை கொடுவோம், சந்தோஷத்தை கொடுவோம். இல்லை, முதல்ல வழி. கடவுள் யோசிக்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறது இல்லைங்க. நம்ம பார்க்கறதெல்லாம் இப்போ இருக்கிற இருள், இப்போ இருக்கிற வழி, இப்போ இருக்கிற பாடுகள், வரப்போற மகிமை என்னான்றதே நம்ம மனசில் நிற்கிறது இல்லை. அய்யோ இப்போ வழி இருக்கக்கூடாது, அது ஏற்ற பேதுரு மாதிரி கடவுள் வந்து நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, எந்த மகிமைக்கு நம்மளை ஆயத்தம் பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ வழி இருக்குதான், ஆனால் அந்த வழி இருக்கக்கூடாது, வழி இருக்கக்கூடாதுன்னே நினச்சிக்கிட்டு மனுஷ சிந்தனைகளாக நாம் இருந்து விடுக்கிறோம். கடவுளுடைய பிளான் இயேசுவின் சாயலாக நம்மளை மாற்றும். அவருக்கு எப்படி ஒரு வேண்டும்னு இருந்துச்சோ நமக்கும் இது சில காரியங்கள் வேண்டும். பேதுரு அதை படிச்சுக்கிட்ட, அதனால தான் ஒன்று பேதுரு 6வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, மிகுந்த சந்தோஷப்பட்டாலும் பாடுபட வேண்டியது அவசியமானதார். அவசியம், நீ கிறிஸ்துவின் சாயலா மாறணும்னா சில பாடுகள் அவசியம். அவருக்கு படிச்சுக்கிட்ட அவசியமானதால் பலவிதமான பாடுகள் உங்களுக்கு வருது. நம்ம இதை புரிஞ்சுக்கிறோமா? நம்ம இதை புரிஞ்சுக்கிறோமா? நமக்கு இது புரியறதில்லை. அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம். ஆண்டவரே, இது போகிற வழிகள் எனக்கு சரியாக பண்ணல, இது உங்களுடைய சித்தமா எனக்கு தெரியல, இந்த சித்தம் எனக்கு செட் ஆகலை, இந்த பாடுகள், இந்த உபத்திரவம், இந்த கஷ்டம், இதெல்லாம் வேணும். நான் ஒரு பிளானை கொடுக்குறேன். நோ பெயின், எந்த பாடுகள் வேணாம், எந்த உபத்திரவம் வேணாம், மகிமை மகிமை மகிமை, ஆனந்தம் சந்தோஷம். ஆண்டவர் அப்படி இல்லை, அது இல்லை அவர் பிளான். அவர் பிளான் என்ன? இயேசுவின் சாயலாக முதல்ல பாடுகள், முதல்ல சிலுவை, அதுக்கப்புறம் மகிமை. அந்த இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தடவையும் பாடுகள் வரும்போது, ஆண்டவரே என் பிளானின் படி இதை மாற்ற மாட்டேதான் நம்ம ஜபம் பண்ணக்கூடாது. என்ன ஜபம் பண்ணோம்? உன் பிளானின் படி என் வாழ்க்கையை பார்த்துக்க, புரிஞ்சுக்க, தாங்க, எனக்கு கிருபை கொடுங்க. உன் சித்தம் அது. நம்ம வாழ்க்கையில் அவர் சித்தம் இல்லாமல் நம்ம எதுவும் அனுமதிக்கிறது இல்லை. ஆனால் ஐயோ குயோ நம்ம குதிக்கக்கூடாது. அது வரும்போது ஆண்டவரே உன் சித்தத்தை பார்க்குற அறிவை எனக்கு கொடு. அதான கொலோசியர்களுக்கு ஜபம் பண்ணுறாரு அவர். எல்லா ஞானத்தோர் அவர் சித்தம் என்னன்னு புரிஞ்சுக்கல. அவர் சித்தத்தின் படி நம்ம சித்தம், அவர் சித்தம் நம்ம சித்தம் இல்லை, நம்ம புரிஞ்சுக்கணும். மேத்யூ ஹென்றி இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார். தமிழில் எப்படி சொல்கிறது? கடவுள் நம் வாழ்க்கையில் சில காலங்களில் பராமரிப்பில் நமக்கு கஷ்டமான சிலுவைகளை, வேதனைகளை கொடுக்கும்போது அமைதலாக அதை ஏற்றுக்கொண்டு அதை ஆண்டவருடைய சித்தமாக அதை தாங்கிறது பெரிய ஞானம். அதை விட்டுவிட்டு தேவனுக்கே ஆலோசனை சொல்லுவது மடத்தனம், முட்டாள்தனம். தேவன் ஞானத்துக்கு நம்ம ஆலோசனை சொல்லி இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கன்றது முட்டாள்தனம். நாம் அநேக தடவை நம் பாடுகளை தற்காலிக வாழ்க்கையின் சூழ்நிலைகளை வைத்தே எடை போடுகிறோம். அது ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு பார்த்து முடிவு பண்ணுகிறோம். ஆனால் பாடுகளை அப்படி நம்ம எடை போட வேண்டிய அவசியம் இல்லை. அது வரப்போகிற மகிமையை பார்த்து நம்ம எடை போட்டு, வரப்போகிற எதற்காக ஆண்டவர் இதெல்லாம் அனுப்பி என்னை என்ன செய்கிறார்ன்றதை பார்த்து எடை போட்டாதான் அதை தாங்குவதற்கு பலனும் ஆறுதலும் தேட்டலும் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தை சூழ்நிலையை பார்த்தோண்டி பாடுகளை எடை போடக்கூடாது அவர் சொல்கிறார். ஓகே, இன்னும் ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். நமக்கு அடுத்ததாக நமக்கு நெருங்கிய நண்பர்களோ உறவினர்களோ தேவனுடைய சித்தத்திலிருந்து நம்மளை தடை பண்ணுவதற்கு சாத்தானால பயன்படுத்துகிற கருவிகளாக இருக்கலாம் என்பதை உங்களால் இது புரிஞ்சுக்க முடியுதா? நமக்கு நெருங்கிய நண்பர்கள், நம்ம க்ளோஸாக இருக்கிற உறவினர்கள், ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், தேவன் எனக்கு செய்யணும்னு வைத்திருக்கிற தேவனுடைய சித்தத்தை அதுலேருந்து தவறி என்னை சாத்தானுடைய வழியை போக வைக்கிறதுக்கு அவங்க கருவிகளாக மாறலாம். இயேசுக்கு உலகத்திலேயே அந்த டைமில் நெருங்கி இருந்தது யாருங்க? பாக்கியவான் பேதுருவை உன்னை வச்சுத்தான் சபையை, எங்கள் அம்மாவை வச்சிருந்தேன், மரியாதை வச்சிருந்தேன், உன்னை வச்சுத்தான் என் சபையை கட்டுவேன், நீ தான் எனக்கு நெருங்கிய சீஷன், பாக்கியம் உனக்குத்தான் அந்த சாவியை கொடுப்பேன். மிக நெருங்கி இருந்த பேதுருவையே பயன்படுத்தி இயேசுவை வழித்தவரை வைக்கும் போது நம்ம ஆச்சரியப்பட முடியுமா? ஏவால சாத்தா ஆதாம பாவத்தை விழு வைச்ச யார் பயன்படுத்தினது? ஏவால. யோபு ஆண்டவர் சபிக்கவே மாட்டேன், நான் என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்குவேன் அவரை சபிக்க வைக்கும்படிக்கு சாத்தா யாரை பயன்படுத்தினது? அவருடைய மனைவிய. நம்ம வாழ்க்கையிலயும் இதுதான் நம்ம பார்க்கிறோமா? பார்க்குறோமா? நமக்கும் நெருங்கிய நம்முடைய மனைவிகளோ பிள்ளைகளோ சாத்தானுடைய கருவிகளாக நமக்கு இருக்கு. ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய சித்தம் எது? வேதத்தில் போட்டிருக்கு. இந்த வேதத்தில் போட்டிருக்கிறபடி நம்ம நடக்கணும், வேதத்தில் போட்டிருக்கிறபடி குடும்பத்தை நடக்கணும், எல்லாம் பண்ணும்போது ஐயோ அவ்வளோ நம்மளை கஷ்டப்படுத்திக்க கூடாது, அவ்வளோ நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது, ஆண்டவருடைய சித்தத்தெல்லாம் பயப்படலாம், அவ்வளோ சீரியஸாக நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்னு நமக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகளை நம்ம என்ன சொல்லுவோமா? அப்பாவே போ சாத்தானே, நீ எனக்கு இடம்லாம் இருக்கிறாய். இது போய் வீட்டில் எல்லாரும் ஆரம்பிச்சிடக்கூட ஒரு கேம்பெயின், அப்பாலே போய் சாத்தாரு, இடம்லாம் இருக்கிறாய், அப்பாலே போய் சாத்தாரு. ஐ திங்க் இனோ நம்ம ஞானத்தோடு நடந்துக்கணும், அன்பை செய்யணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அது வேற, இது வேற, நம்ம எப்படி சமாளிக்கிறது? நம்ம ஐ திங்க் ஒரு நல்ல ஆலோசனையாக சொல்கிறேன். யாராவது நமக்கு நெருங்கியவங்க அட்வைஸ் கொடுக்கும்போது, யார் அட்வைஸ் கொடுக்கும்போது, துன்மார்களுடைய ஆலோசனையின்படி நடவாமல் நம்ம பாருங்களேன். நம்ம ரொம்ப சில பேர் மேலே பக்தி, ரொம்ப மேலே அவங்கள மேலே அன்பு வச்சுட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்ம நினச்சிடலாம். அதனாலயே நம்ம துன்மார்களுடைய ஆலோசனையில் போயிடலாம் தெரியுமா? பொறுத்து அவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெருசு. ஐயோ எங்களுடைய தாத்தா அவர், ஐயோ எங்களுடைய அண்ணன் அவர், அவர் ரொம்ப கிறிஸ்டியன், அவர் அவங்களையும் சாத்தம் பயன்படுத்தலாங்க. என்னுடைய மனைவி எனக்கு தப்பா சொல்லாதே, அவங்களே பயன்படுத்தலாங்க. பேதுருவை அப்போஸ்தலனுடைய தலைவனே பயன்படுத்திச்சு, இவங்களை பயன்படுத்த முடியாத எந்த ஆலோசனை வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அது வேதத்துக்கு ஒப்பிட்டு பார்த்து வேதத்தின்படி இருந்தா ஏற்றுக்கொள்ளணும், இல்ல அது சாத்தானுடைய ஆலோசனையா நிராகரிக்கணும். பிராக்டிக்கலா நான் சொல்றேன், அது யாருடைய ஆலோசனை, யாரு சொல்றாங்கன்னு இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்றது முக்கியம். யாரு சொல்றாங்க, இவங்க சொன்னா என்ன சொன்னாலும், விஷத்தை கூடினாலும் கழுதைக்கு தாலி கட்டினாலும் கட்டிடுவேன் அப்படிலாம் சில பேர் இருக்கிறாங்க. ராங். யாரு சொன்னாங்கன்னு இல்லை, என்ன சொல்றாங்க அது வேதத்தின்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம எப்பவும் எல்லாவற்றையும் சோதித்தறிந்து, ஆவிகளை தேவனிடத்தில் வருகிறதா என்று சோதித்தறிங்க எல்லாவற்றையும். அது வைஃபா இருக்கட்டும் ஹஸ்பண்டா இருக்கட்டும், சோதித்தறிந்து நன்மையானதை பற்றி கொள்ளுங்க. அந்த ஆலோசனையை விடக்கூடாது, இல்லைன்னா அவங்களையே நமக்கு சாத்தானுடைய வழியில் நடத்திடலாம். அதான் பாக்கியவான் துன்மார்களுடைய ஆலோசனையின்படி நடவாம தேவன் வசனத்தை யோசிச்சு, அவன் ஒரு அட்வைஸ் வருது உடனே தேவனுடைய வசனத்தை யோசிச்சு பார்க்கறான், இந்த ஆண்டவருடைய வசனத்தின்படி இருக்கா இல்லையே. பிசாசு அப்பாலே போ, நம்ம மனசுல சொல்லிக்கலாம், எல்லாம் எப்படி திட்ட வேண்டியதில்லை, ஆண்டவருக்கு அதிகாரம் இருக்கு. அப்பாலே போன அவங்க பேச்சு கேட்க வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை. நம்மளும் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது வேதத்தின்படி சொல்ற ஆலோசனையா இருக்கட்டும், வேதத்தின்படி சொல்ற ஆலோசனையா இருக்கட்டும், ரொம்ப அதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்த கடைசியாக நம்ம ஜபம் பண்ணோம், ஆண்டவருக்கு இருந்த இந்த உறுதி நமக்கும் இருக்கணுங்க. ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் நம்ம செய்யணும் எல்லாமே. அதை விட்டுட்டு இன்னொரு பாடம், தேவனுடைய ராஜ்யத்தில் மனுஷர்களுடைய ஞானம் எப்பவும் பிசாசுக்கிட்டேந்து வருது, அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக தான் இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மனுஷர்களுடைய ஞானம், சபை சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா சபை கெட்டு போய், சுவிசேஷ வேலை கெட்டு போய், சபையே அலங்கோலப்பட்டு பிசாசின் கூடாரமாக மாறினதுக்கு காரணமே மனுஷர்களுடைய ஞானம். மனுஷருங்க சொன்னது இது வேலை செய்யுங்க, இப்படி பண்ணி பாருங்க, மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ், சபையில் காஸ்பல்ல மக்களை சேர்க்கறதுக்கு இல்லைங்களா. மனுஷர்களுடைய யோசனை எது வேலை செய்யுமோ அதை மாத்திரம் பயன்படுத்துறது, அதெல்லாம் நம்ம உலகத்தில் உலகத்தின் காரியங்கள் மனுஷ ஞானத்தை சபையில் பயன்படுத்தக்கூடாது. ஏன் ஆண்டவர் எப்பவும் மனுஷ ஞானத்தை முட்டாளாக்குற வேலையில் இருக்கிறார், பலவீனத்தை அவர் பயன்படுத்துகிற வேலையில் இருக்கிறார். பலவான்களை இல்லை இல்லைங்களா, அதை நம்ம பார்த்துக்கணும். பேதுரு மாதிரி நம்ம மனுஷ ஞானத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. எந்த போதகத்தையும் கடைசி பாடி, எந்த போதகத்தையும் அதனோட மைய அதை ஆராய்ந்து பார்க்கணும்னா, இது தங்கமா நல்ல போதகமானு ஆராய்ந்து பார்க்கணும்னா, ஒரு தங்கத்தை ஆராய்ந்து பார்க்கணும்னா ஒரு டச் ஸ்டோன், தமிழில் அதுக்கு என்ன பேர், தேய்ச்சி பார்ப்பாங்க ஒரு கல்லில், சவுக்காரக்கல் இல்லைங்களா, சவுக்காரக்கல்ன்ற மாதிரி ஏதோ ஒரு பேர், அது தேய்ச்சி பார்ப்பாங்க தங்கமா இது டூப்ளிகேட்டான்னு. அந்த மாதிரி எந்த போதகமும் கரெக்டான்றது, டூப்ளிகேட்டா உண்மையான்றது தேய்ச்சி பார்க்கறது எழுதுமா. இயேசுவை பற்றி எவ்வளோ நல்லா சொல்கிறாங்க, இயேசுடைய போதகத்தை எவ்வளோ அருமையா, இயேசுவோடு நடக்கிறாங்க, அது இல்லை அந்த போதகத்தில் சிலுவை, அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் சென்ட்ரலாக இருக்கான்னு பார்த்து தான் அதை டெஸ்ட் பண்ணணும். எந்த போதகத்தில் இயேசுடைய பாடுகள் சிலுவை உயிர்த்தெழுதல் மையமாக இல்லையோ அது பிசாசின் போதகம். பாருங்களேன், பேதுருவே தப்பாக போகலாம், பேதுருவே அது பிடிக்கல. இன்னைக்கு காலத்தில் எவ்வளோ சர்ச்சஸ் நல்ல போதகம், நல்லா இயேசுடைய போதகத்தை பற்றி, இயேசுடைய அருமையான பற்றி, அற்புதத்தை பற்றி எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆனால் சிலுவேன்னு வந்தால் அது சென்டிமெண்டலாக யோசிச்சு விட்டுறாங்களே தவிர அதையே சென்ட்ரலாக டீச் பண்ணுறது இல்லை. பாருங்களேன், அது ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த பாடம் நமக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குது. ஜெபம் பண்ணும் அருமையான ஆண்டவரே, இந்த பாடத்திலிருந்து பல பயன்பாடுகளை படிக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். இதை சிந்தித்தவர்களாக நாங்கள் யோசித்து இதை பயனடைய உதவி செய்ய மாண்டவரே. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற மக்களாக இருக்க, மனுஷர்களுக்கு ஏற்ற சிந்திக்கிற மக்களாக இருந்து சாத்தானுக்கு கருவிகளாக மாறி நாங்கள் உமக்கு இடரலாக ஆய்விடாதபடிக்கு எங்களுக்கு பாதுகாத்து கொள்ளுமப்பா. இந்த எச்சரிக்கையை நாங்கள் எடுத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபைத்தார், எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு நெருங்கி இருக்கிறவர்களே சாத்தானுடைய கருவிகளாக ஆலோசனை மூலமா எங்களை வழி தப்பலான்ற எச்சரிக்கையும் எடுத்து வாழ எங்களுக்கு கற்றுத்தர மாட்டேங்க. இந்த பாடங்களை எல்லாம் மீண்டுமாக கேட்டு படித்து உணர்ந்து வாழ உதவி செய்ய மாட்டேங்கிறேன். எப்பொழுதும் தேவனுடைய சித்தத்தை பற்றி வாழ உதவி செய்யும். நன்மையும் பிரியமும் அருமையான தேவனுடைய சித்தம், அந்த சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவு கொலோசியர் சபைக்கு பவுல் ஜெபித்த மாதிரி நாங்களும் ஜெபிக்கணும். எங்களுக்கு அந்த அறிவை கொடுக்கும். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்து தேவ சித்தத்தை அறிந்து கொள்ற அறிவை கொடுக்கும், வழி நடத்தும். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. இப்போ இருக்கிற கடைசி பாடம்